டெண்டருங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் குள்ள போக வேணாம்னு தோன்ற உங்களுக்கு.
இன்னொன்னு கேளுங்க, இன்னொன்னு கேளுங்க, இப்ப வந்து பெற்றோரை எதிர்த்து ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு பின்னால நீங்க ஸ்டடியா இருக்கணும், அதான் முக்கியம்.
முதல் இது வேண்டாம், உங்களுக்கு ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ண வேண்டாம்னா முதல் நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட தான் தெளிவாக பேசணும். உங்கள் வீட்டில் தான் பேசிவிட்டு அடுத்த முயற்சியில் எடுங்க.
அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி.
ஓகே, அடுத்து நான் 04 படிக்கிறேன்னா, இப்போது ஜாமித் பவுல் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுருக்காரு. ஹை டீம், திஸ் இஸ் ஜாமித் பவுல் ஃப்ரம் சென்னை. ஐ ஹவ் 2 questions, ஒன் ஃபார் என்டையர் டீம் அண்ட் அனதர் ஒன் டூ கக்காசி சென்சை. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னென்னா, ஹவு டு யூ ஜஸ்டிஃபை த ஆக்ட் ஆஃப் சிஎம் அண்ட் மினிஸ்டர்ஸ் பிளாக்கிங் என்டையர் டிராஃபிக் டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர்? எல்லாத்தையும் கேட்டிருக்காரு.
என்ன கேட்டால் அது ரொம்ப ஒரு மேஜர் இன்கன்வீனியன்ஸ் தான். இன்ஃபேக்ட் இதை வந்து நான் அதிகப்படியாக நான் வந்து சின்ன வயசில், இப்போ நான் சொல்கிறனால இப்போ நீங்கள் எதாவது தவறாக நினைக்கலாம், பட் பரவாயில்ல, நான் இருக்கிறது தான் நல்லா சொல்ல முடியும். குறிப்பாக சென்னையில் அதிக நேரத்தை நான் கழிச்சனால நான் சொல்கிறேன். ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த பொழுது எதிரில் நான் ஃபேமிலியோட சின்ன பையனாக காரில் போயிட்டு இருப்பேன். நான் எதிரில் பல தடவை நான் பீச் ரோடுகளில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பல தடவை ஜெயலலிதாவை நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக அப்போது வண்டி வந்து அந்த அம்மா எங்கேயோ கிளம்புவாங்க. இப்போ தான் போயஸ் கார்டன்லேருந்து வண்டி கிளம்பியிருக்கோம். இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் தாம்பரம் இந்த எங்கெங்கேயோ பிளாக் பண்ணிடுவாங்க ரோடை, நம்மளால் அசையவே முடியாது. அந்த அம்மா ஏதாவது இடத்துல ட்ராவல் பண்ணுறாங்கன்னா சம்மந்தம்லாம் நிப்பாட்டு. அதை தான் அதை கிண்டல் பண்ணி தான் விவேக் பட காமெடியில் ஃப்ளைட்டில் போகிறாரு பாருங்க மினிஸ்டர்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சிஎம் போறாரு அப்படின்ற மாதிரி இங்க வந்து செயல்பட்டு அடிப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் அதெல்லாம் என்னடா ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி கை, அந்த நேரத்தில் ரொம்ப ரிலேட்டபுளான ஒரு விஷயம் அது. காரணம் அந்த அம்மா அந்த மாதிரி வேலை பண்ணுச்சு. இப்போ அதை மாதிரி அதை பெரும் விமர்சனமாக வைக்க வைக்க தான் ரீசண்டாக இந்த 2011 மேலே கலைஞர் பீரியட் இந்த அளவுக்கு இருக்காது கெடுபடி வந்தா போனாரா வண்டி அந்த நேரம் ஓரம் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் டிராஃபிக் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ரொம்ப நெருக்கமான ரோடுக்கு மட்டும் ஏன் இப்போ ஆர்கே நகரில் இப்போ ரொம்ப பெரிய ரோடெல்லாம் இருக்காதான். ஆர்கே நகரில் வந்து மனு தாக்கல் பண்ண வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாமா, அப்படியே இப்போ நான் சொல்கிறேன் 2011 அப்புறமா அன்னைக்கு காலையிலேருந்து அந்த அம்மா சாயங்காலம் ஒரு 4 அந்த டைம் தான் அதை வரும், அது நேரம் கால ராசிலாம் பார்த்துட்டு வரும். இது இவங்க வந்து காலை 8 அந்த ஏரியாவில் இருக்க ஒரு கடைக்காரனையும் வந்து எல்லாரும் புலப்பையும் கெடுத்துருவாங்களாம். கடை முன்னாடி வண்டியை விடக்கூடாது, ஃபுல்லாக அந்த பேரிகேட் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி குழப்ப கெடுத்து ஃபுல்லாக அந்த இடத்துல ஒரு வண்டியும் ஒரு நிற்கக்கூடாது, எல்லா வண்டியும் மூமெண்ட்லேயே இருக்கணும். அந்த அந்த ஒரு அந்த மனு தாக்கல் பண்ணுற ஆஃபீஸ் ஜோன் அந்த ஆர்கே நகர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரோடை முடிச்சா போய் பாருங்கள். அந்த ரோட்டில் வண்டியை ஓர நிப்பாட்டக்கூடாது, அந்த ரோட்டில் போயிட்டு கூட்டம் வண்டி நிற்கக்கூடாது அப்படின்னா அந்த ரோட்டோட பொழப்பே கெட்டு போயிடும். ஆனால் அந்த மாதிரி தான் கடைசி வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ ஆனால் அதை தான் என்ன பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு இந்த 2011 மேலே இந்த எடப்பாடி வந்தப்புறம் என்ன பண்ணிட்டா அப்படின்னா கொஞ்சம் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பீச் ரோடெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக பிளாக் பண்ணாமல் லெஃப்டையும் ரைட் சைடையும் வந்து கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் சுருக்கி சின்ன சின்ன அந்த அந்த விஎல்சி பிளேயரில் வரும் தெரியுமா, ஒரு ஒரு சின்ன தடுப்பு அந்த மாதிரி ஐக்கான் மாதிரி இருக்க அந்த தடுப்புகளை வச்சு சைடில் வண்டியெல்லாம் போகட்டும் வரட்டும், சென்டரில் வண்டி போகிறதுக்கான வழி வரட்டும்ங்கிற மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்க. அது கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருந்துச்சு. எடப்பாடி ஏதாவது உருப்படியாக பண்ண அப்படின்னா இது பண்ணதாக சொல்லலாம். எடப்பாடியுமே இந்த சின்ன சின்ன ஏரியாக்களில் மறுபடியும் ஆர்கே நகர் மாதிரி ஏரியாக்குள்ளே வர்றது போகிறதுன்னு வரும்போது திரும்ப அதே மாதிரி ரோடுகளை பிளாக் பண்ணதோ நான் திரும்பவும் கேள்விப்பட்டேன். இதனால் இது யாராக இருந்தாலும் சரி, சிஎம்ஏ வந்து திமுக வர்றதாலும் சரி அதிமுக வர்றதாலும் தான் சரி தான், அந்த ரோடை வந்து இவங்க போகிறாங்கிறதுக்கு அதை கண்டிப்பாக அந்த முதலமைச்சரோட பாதுகாப்புங்கிறது முக்கியம்தான். எத்தனை அடுக்குனாலும் பாதுகாப்பு போட்டுக்குங்க அதுக்கு. ஆனால் அதுக்காக வந்து உங்களோட மூமெண்ட்டை ஒன்று மினிமலைஸ் பண்ணிக்கோங்க இல்லையா. இப்போ கோட்டையில் தான் வேலை, கோட்டையிலே தங்கிக்கிங்க, இல்லை கோட்டையிலேருந்து 10 பதினஞ்சு நிமிஷத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எங்கேயோ கிளம்புறதுக்கு இங்கே எல்லாத்தையும் டிராஃபிக்கை பிளாக் பண்ணுற மாதிரி அநியாயங்கள்லாம் தவிர்க்கு. இப்போ யாரும் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா இருந்த அளவுக்கு பண்ணலை, பட் அது இருக்கிறது மிகப்பெரிய தவறு தான்.
ஓகே, அடுத்த க்வெஸ்சன் கக்காசி ஹட்டாக் கேட்டிருக்காங்க. கேன் யூ ரெக்கமெண்ட் புக்ஸ் ஆன் லேர்னிங் அபவுட் ஜேர்னலிசம் ஆஸ் அன் ஹாபி?
ஹாபியாக ஜேர்னலிசம் பழக முடியுமா அப்படின்றது டவுட்டு. ஒரு புக்கு இந்த மாதிரி ஒரு புக்கு ரெண்டு புக்கு அப்படி படித்தெல்லாம் ஜேர்னலிசம் படிக்கிறதுல அப்படி எந்த புக்கும் நான் படித்ததில்லை. நான் படித்ததெல்லாம் அந்த சிலபஸ்ஸு அப்படி தான், அதை நாங்கள் பாடமாக படிச்சுட்டு வந்தனால அந்த மாதிரி எனக்கு சிலபஸாக தான் அது அணுக தெரியுமே தவிர அவர் வந்து வெளியே புக்கை படித்து எனக்கு அதுக்கான அவசியம் இருந்ததில்லை, அதனால் நான் அதை படித்ததில்லை. மன்னிக்கணும், அது சொல்கிறேன்.
இல்லைனா ஏதாவது எபிசோடாக போட முடியுமான்னு கேட்டிருக்கேன்.
ஆ, அதை பற்றி வேணாலும் பார்க்கலாம், அது யோசிக்கலாம். சொன்னால் பல விஷயங்கள் வெளியே வரும், யார் என்ன ஏதுன்னு ஐடென்டி வரும். வேண்டாம், ஏதாவது ஃபாரின் வந்துட்டாலும் வேணாம், அதை ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல.
டெக்ஸ்டர் டி கேட்டிருக்காரு, திஸ் இஸ் அரவிந்த், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் எஸ்விகே டீம் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் பாட்காஸ்ட். உங்களோட நிறைய எபிசோட்ஸில் நிறைய புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் யுவர் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ அவர் எனக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குது, இங்கே எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஜாதியை ஒழிக்கணும், எல்லோரும் ஒன்றா இருப்போம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க, ஆனால் அதுக்கான ஃபியூ ஸ்டெப்ஸும் எடுக்கிறாங்க. பட் பெரியார் கலப்பு திருமணமால் மட்டும்தான் இங்கே ஜாதியை ஒழிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு, ஆனால் இங்கே ஜாதியோட பேர் வச்சே அவ்வளோ மேட்ரிமோனி சைட்ஸ் ரன் பண்ணுறாங்க, அதுக்கு எல்லா சேனல்லையும் அஃபிஷியலாக அட்வர்டைஸும் பண்ணுறாங்க. அட் தி சேம் டைம் சில ஸ்கூல் நேம்ஸ்லேயும் காஸ்ட் நேம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல் நேம்ஸ்லேயே ஜாதி நேம் வச்சுக்கிட்டு எப்படி அந்த ஸ்கூலில் ஜாதி பெருமையெல்லாம் தப்புன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்க? யுவர் தாட்ஸ் ப்ளீஸ்.
அது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த தம்பி கேள்வி கேட்டிருக்காருல, இந்த தம்பி, அவர் தம்பி பேர் என்ன?
டெக்ஸ்டர் டி.
டெக்ஸ்டர் டி வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ தான் வந்து முதல்வன் படத்தில் வர அந்த அது பேர் வந்து புகழந்தி மாதிரி இப்போ அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏ எவ்ரிபடி அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ இது எவ்வளோ வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ இப்போ வந்துக்கிட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது சாதி ஒழிப்புங்கிறாங்க, இன்னும் ஒழிக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலில் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்றது புதுசாக சொல்லிட்டு இருக்காப்ல.
இல்ல இப்ப வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நம்ம எல்லாரும் சமம்னு பேசுறோம் அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் நடைமுறைப்படுத்துறானோ இல்லையோ அதை நம்ம வந்து அப்படி ஒரு கருத்தை அவன் பேசுறான் அப்படிங்கும் போது நம்ம அதை வரவேற்கணும். ஏன்னா வந்து ஊபியில இருக்கிறவன் இந்த மாதிரி பேச மாட்டான். ரெண்டாவது வந்து பள்ளிகளின் பெயர்லயே வந்து ஜாதி இருக்கு, அவங்க எப்படி சொல்லி தருவாங்களா அப்படின்னு கேட்டா, கவர்மெண்ட் ஸ்கூல்லயே இந்த டீச்சர் வந்து ஜாதியை வந்து ஜாதி வன்மத்தோட இருக்கிறதால நம்ம பார்த்துருக்குறோம். அந்த சாதி பெயர்ல ஏன் வந்து ஸ்கூல் நடத்தினாங்கன்னா, அது ஒரு ட்ரஸ்ட். இப்போ ஒரு 1 இயர்க்குள்ள செக்ரட்டரியர்க்கு ஒரு ஸ்கூல் இருக்குன்னா, அது அந்த சங்கம் நடத்துற ஸ்கூல். அது அப்புறம் நாடார் மகாஜன சில ஸ்கூல்னு ஒன்று இருக்கு, அது வந்து அந்த ட்ரஸ்ட் நடத்துற ஸ்கூல்லே, அதனால அந்த அதன் பேர்ல இருக்கு. அது வந்து அந்த சமுதாயத்துல பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கூல் அது. அவ்வளவுதான்.
ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போறேன். ரிவர் வித் அ டிஃபரண்ட் ஃப்ளோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹாய் எஸ்விகே, யூ ஆர் அ ட்ரூ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். மை க்வெஸ்சன்ஸ் ஆர், டஸ் ட்ரூ செக்யூலரிசம் எக்ஸிஸ்ட் ஹியர்?
இல்ல, அது எக்ஸிஸ்ட் ஆகணுங்கிறது தான் கோல், அதை நோக்கி எல்லாரும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், உழைப்பு தொடரும்.
ஓகே, அடுத்து ஹாஷிராமாவை டாக் பண்ணியிருக்காரு, ஃபெமினிசம் இன் ஒன் லைன், கேன் மேன் பி எ ரியல் ஃபெமினிஸ்ட்?
எஸ் ஹி கேன் பி எ ரியல் ஃபெமினிஸ்ட்.
ஒரு ஒன் லைன்ல கேக்குறாரு.
அதான் பெரியார் இருந்தார் இல்லையா, அப்புறம் என்ன, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க, இன்னைக்கு எக்ஸிஸ்ட் ஆகதான் செய்யறாங்க.
ஓகே, கிசாமே கேட்டிருக்காரு, கிசாமே டாக் அபவுட் ஹிஜாப் பேன், டு யூ ஃபீல் இட் ரைட்?
இன்னைக்கு என்ன தெரியுமா டைட்டில் போட போயிட்டானுங்க கிளப் ஹவுஸ்ல, பச்சை சங்கி கோஷ்டி, கிசாமே என்னும் கிஷோர் கிசாமியா கிஷோர் கே சாமியா அப்படின்னு டைட்டில் நல்லா இருக்கு பாத்தீங்களா, கிசாமியா கிஷோர் கே சாமியா, ஒட்டு மொத்தமா நம்மள வந்துட்டு நூலிபான்னு சொன்னா கூட அது தாலிபானை குறிக்குது. தாலிபான் என்பது முஸ்லீம் மத அடையாளம், அதனால வந்து நீங்க இஸ்லாமோபோபியாவை கைப்பிடிக்கிறீங்கிறான். அப்ப தாலிபான் வந்து முஸ்லீம் மதமாடா அப்படின்னா, ஆமா அப்படின்றான். ஒக்காளி தாலிபானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நூலிபான்னு சொன்னா அஃபண்ட் ஆகுதான், பச்சை சிங்கின்னு சொன்னா அஃபண்ட் ஆகுதான், நூலிபான்னு சொன்னா அஃபண்ட் ஆகுதான். ஒக்காளி என்னதான்டா கத்தா குத்துது 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 கிறுக்கு கூறியாங்க.
இஸ்லாமியனடா அறிவீங்க சார் முதல்ல?
இல்ல இல்ல, இந்த மத்த நீ நல்லா பாரு, இந்து மதத்துல இருந்து எவனாவது ஒருத்தன் போய் ஃபாரின்ல செட்டில் ஆனா அந்த ஃபாரின் கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரிதானே மாறுறானா இல்லையா? கிறிஸ்துவ எங்கேயாவது அந்த நாட்டுக்கு போனா அந்த நாட்டுல அவனோட விஷயத்தை மாத்திர, அந்த நாட்டுல அவனோட இதை குறிக்கிறானே தவிர, எங்கேயாவது சட்டத்தை மாத்தணும் எங்கேயாவது போராடி பாத்திருக்கீங்களா? அது ஏன் பச்சை சிங்கிங்க மட்டும் போயிட்டு எல்லா ஊர்லயும் வந்து எனக்கு சட்டத்தை மாத்து சட்டத்தை மாத்து எனக்கு ஏத்த மாதிரி மாத்து அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு
இருக்கான். நண்பா, நீ முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்பவர் வந்து கட்டுப்பாடுகளை நமக்கு விதிக்கவில்லை, நமக்கான வாழ்க்கை நெறிகளை அவர் விதித்துள்ளார், அதை நீ கடைபிடித்து வாழும்போது.
ஒரு எக்ஸ் முஸ்லீம் வந்தாரு, விஷயத்தை கேளுங்க, நேற்று ஒரு எக்ஸ் முஸ்லீம் வந்தாரு, எக்ஸ் முஸ்லீம் வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு, இஸ்லாமோபியான்றது ஒண்ணு இல்லவே இல்லைங்க, இஸ்லாம் மேல பயம்தாங்க இருக்கு, ஏன்னா இஸ்லாம் மதமே வந்து ஒரு தீவிர, இஸ்லாம் மதமே ஒரு போர் மதங்க அப்படின்ட்டு போயிட்டாரு பொசுக்குன்னு. அவனுங்க பச்சை சனி வந்து அஃபண்ட் ஆயிட்டான் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஏங்க, பல பேரும் போட்டு தள்ளிதாங்க இந்த மதமே வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு அந்த ஆளு. என்னதான் உண்மையா இருந்தாலும் எக்ஸ் முஸ்லீமே சொன்னது வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து அப்படியே உச்சந்தலையில கச கச கசன்னு காஞ்ச முளையா அரைச்ச மாதிரி ஆயி போச்சு.
என்னது எக்ஸ் முஸ்லீமா உயிரோட இருக்கானா? இன்னும்
உயிரோட இருக்கான், இருக்கான் இலங்கையில இருக்கான், இலங்கையில இருக்கிறதாலதான் உயிரோட இருக்கான். புரியுதா? இதுல நேத்து என்ன சொல்றானுங்கன்னு கேளுங்க, இதுல நேத்து என்ன சொல்றானுங்கன்னு கேளுங்க. ஏன் நான் இந்த மேட்டர் சொல்றேன்னா, நேத்து பச்சை செங்கி நேத்து ஃபாருக்கோட கொலைக்கு ஃபாருக்கு வந்து கொன்னது வந்து இஸ்லாம் ஆட்களே கிடையாதான். ஃபாருக்கு கொன்னது வந்து ஆர்எஸ்எஸ் கோஷ்டியான். அந்த ஆர்எஸ்எஸ் கோஷ்டினாலதான் ஃபாருக் பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம ஃபாருக்கை கொண்டுட்டாங்கன்னா, ஃபாருக் கொலைக்கு திராவிட விடுதலை கழக கொளத்தூர் மணி காரணமா. இதெல்லாம் விட போயிட்டு ஒண்ணு சொல்றான், கொளத்தூர் மணி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? 1.5-3 லட்சம் ரூபாய் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்க நான் இதானே நீ அப்படின்னு ஒருத்தன் பேசுனேன். பச்சசிங்கி
போங்க ப்ரோ, வந்தாண்டா
எனக்கு எரிச்சு பாருங்க கோவம் சுருன்னு. நூலிபான்கள் நூலிபான்களுக்கு நூலிபான்களுக்கு ஆதரவாக செயல்படும் பச்சசங்கிகள் அப்படின்னு உடனே அதுக்கும் அஃபண்ட் ஆயிட்டான், அஃபண்ட் ஆயிட்டான்றானுங்க. இருக்கணுங்க.
சரி ஓகே ஓகே ரைட் ரைட்.
அடுத்து 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 கேள்வி.
டிகே நவீன் எஸ்விகே டிவிஷனா. ஹாய் எஸ்விகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, ஸ்டாலின் வின் பண்ணதும் நீட்டுக்கு அகைன்ஸ்டாக தீர்மானம் எடுப்பாருன்னு சொன்னீங்க, பட் எடுக்கலை. கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ நீட் கேன்சல் ஆகுமா? எனக்கு புரியுது ஒன்றிய கவர்மெண்ட்டை எதிர்த்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட் கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கா?
இல்லை கேன்சல் பண்ண கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னொரு மேட்ரு வந்து என்னன்னா, நிறைய பேர் சம்மந்தமே இல்லாமல் என்னடா திமுக வந்துச்சு எல்லாம் கிழிச்சிருச்சா கிழிச்சிருச்சான்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஒரே சிம்பிள் மேட்ரு சொல்கிறேன், வந்துருச்சு இப்போ தான் 2 மாதம் ஆச்சு இல்லை நான் பேசலை, வந்து கருத்து கேட்பு முழுக்கையாக ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் ஆட்சி செஞ்ச கட்சி அதை செய்யலை, இவங்க அதை பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலருந்தும் கருத்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சட்டமன்றம் எது எவ்வளோ லீகலாக அதை பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ இவ்வளோ சீக்கிரமாகவே நீங்கள் வந்து இதை பற்றி பேசுறீங்க, இடையே கொண்டு வந்தாங்களா கொண்டு வந்தாங்களான்னா சீக்கிரமாக அசிங்கப்படுவீங்க இந்த கேள்வி பேசுனதுக்கு.
இதுக்கு நான் ஒரு விளக்கமான பதில் ஒன்று சொல்லலான் இருக்கேன். நீட்டை வந்து ஒழிக்கிறதுங்கிறது தான் தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு. இது வந்து இப்போ நாளைக்கே இப்போ இது வந்து கோர்ட்டு வந்து கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் நீட்டை அமல்படுத்தியிருக்கோன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது. இப்போ வந்து நான் போயிட்டு இங்கே பாருங்க, அனிதான்னு ஒரு பொண்ணு இறந்து போச்சு, தர்மபுரியில் ஒரு பையன் இறந்து போயிட்டான், அதனால நீட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு கோர்ட்டில் போய் கேட்கறது எப்படி இருக்கும் அப்படின்னா, சுப்பிரமணிய சாமியை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெயலலிதா போய் உத்தரவு போட்டுச்சுல, நீங்கள் ஏன் போய் ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே புகுந்து அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறோம், கேட்ட மாதிரி தான். ஏன்னா இது என்னுடைய இதே கிடையாது, என்னுடைய ஏரியாவே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணார்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போகும்போது எனக்கு இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம வாயில போய் சொல்ல முடியாது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் சொல்ல முடியாது. அதே வந்து லீகலாக அதை பண்ணணும் அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவர் வந்து விசாரணை நடத்தி அந்த விசாரணையின் அடிப்படையை வந்து அந்த அறிக்கையை வந்து உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணி அந்த நீதிபதியோட அறிக்கையை அடிப்படையா வச்சுதான் விலக்கு கேட்பாங்க. எது பண்ணாலும் லீகலா டேட்டாவோட பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றாங்க. இப்ப கருணாநிதி நினைச்சிருந்தா 100 கோடி இல்ல 200-300 கோடி ரூபா ஜெயலலிதா ஊழல் அப்படின்னு எழுதியிருக்கலாம், வெறும் 66 கோடி போட்டு நச்சுன்னு மாட்டினாங்கல்ல. அந்த மாதிரி இது எல்லாருடைய கருத்தையும் கேட்டு இப்படி இதுதான் பெரும்பாலுடைய மக்களுடைய கருத்துன்னு சொல்லி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோடைய அறிக்கையின் அடிப்படையா வச்சுதான் விலக்கு கேட்பாங்க. இந்த வாட்டி நீட் கண்டிப்பா வரும்னு தான் நினைக்கிறோம், ஆனா அடுத்த வாட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சட்டப்படி பண்ணாதான் நாளைக்கு அது நிற்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு மாநில பட்டியலில் இருக்கிற கல்வியவே வந்து புரிஞ்சிடுறானுங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் நீங்க சட்டப்படியா ஆதாரத்தோட பண்ணும்போதுதான் அது வந்து நாளைக்கும் நிற்கும். அதைதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே வந்த உடனே நீ ஓகே நீட் கேன்சல் அப்படின்னு நீங்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டு நீட் கேன்சல்னா கேன்சல் ஆகிடாது, அதுக்கான அடிப்படை எல்லா தரவுகளையும் சேகரித்து கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கணும். உச்ச நீதிமன்றம் முழுக்க முழுக்க நூலிபான்ஸுகளால் நிரப்பப்பட்டது, அவனுங்களை அடிக்கிறதுக்கு டேட்டாவோட போய் அடிக்கணும், அப்போதான் அவனுங்கிட்ட வாதாடவே முடியும், இல்லைன்னு நீங்க வெளியப்படான்றான்
அவன்.
அதனால வந்து சட்டப்படி தான் செஞ்சாகணும், செய்வாங்க, செய்வாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு, செய்யணுங்கிற விருப்பமும் அவங்களுக்கு இருக்கு.
இப்போ ரீசெண்டா நிறைய ஏடிஎம்கே எம்என்எம் மெம்பர்ஸ் ஆசிரமா கட்சி டிஎம்கேல ஜாயின் பண்றாங்க, அப்போ டிஎம்கேவோட கொள்கை டைல்யூட் ஆகாதா?
இல்ல இல்ல அதுதான் அதை இது முன்னாடியே அந்த பத்மபிரியாவுக்கு நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம். பத்மபிரியா. இதில் அவங்க வந்து இங்கே வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் அப்படி சேர்ந்துட்டு இங்கே வந்தால் இது இங்கே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க மாற்றிக்கணுமே தவிர அவங்களோட இது இங்கே இன்ஃபிளேட் பண்ணிடாது. அப்போ எத்தனையோ பேர் அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க. அதனால் வந்து கட்சியோட கொள்கை ஒன்றும் மாறி போயிடல, கட்சி இருக்கும். அதான் இவர் கருணாநிதி சொல்கிற மாதிரி பதவி இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் அண்ணா கொடுத்த கொள்கை என்றைக்கு மாறாது அப்படின்ட்டு இருப்பார் ஒரு இதில். அது மாதிரி தான் இது சகஜம், இதால பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது.
நெக்ஸ்ட் வந்து யூஜி இத்தாடோரி கேட்டிருக்காரு, வணக்கம். If you could meet Namoji, what would your reaction and what would you ask him? எல்லாரும் ஒன்று கேட்டு சொல்லிருங்க.
சரி நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட். இப்போ நரேந்திர மோடி இன்னைக்கு பார்க்குற அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் சந்திக்கிறது கஷ்டம், அப்படியே சந்திச்சு கரெக்டான கேள்வி கேட்டாலும் புதுச்ச வரைக்கும் வணக்கம்ன மாதிரி கிளம்பிடுவார், அது எனக்கு உறுதியாக தெரியும். அது அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம கேட்குற கேள்விக்கு அவரால் சரியான பதிலை வந்து கொடுக்க முடியுதோ முடியாதுங்கிறது ரெண்டாவது பட்சம்தான்.
ஏன்னா நீங்கள் பண்ணியே ஏதாவது சொல்லுங்கள், நீங்கள் பிரைம் மினிஸ்டரை நேரில் மீட் பண்ணுறதாக கற்பனை நினைக்க வேண்டாம்,
அப்படி
கற்பனையில் தான் நம்ம மீட் பண்ணுறோம்.
ஓகே. சரி ஐயா, நீங்கள் உருப்படியாக பண்ணுற ஒரு விஷயத்தை எனக்கு ஒன்று கொஞ்சம் பண்ணித்தர முடியுமான்னு நான் சொல்லுவேன். என்னப்பா அது உருப்படியான விஷயம்னு கேட்டால், எனக்கு ஒரு நல்ல டீ போட்டு கொடுங்க, எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் நிஜ வாழ்க்கையில் கிடையாது, நீங்கள் டீ போட்டு கொடுத்தா நான் குடிக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு நல்லா இல்லைன்னா மூஞ்சில துப்பிடுவேன் அப்படின்னு.
அந்த ஊர்வசி டீ போடுவார்ல, வணக்கம் 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 அப்படி போடுவாரா?
அது போடுறது மட்டும் இல்லை, அப்போ நல்லா இல்லைன்னா தான்ப்பா துப்புவேன். மீ ஊ ஆல்ரெடி பிளான் டுஸு நல்லா இல்லை அப்படி இப்படிதான் சொன்னாங்க. என்கிட்ட ஒருத்தன் நிஜமாக சொன்னான், இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப முட்டு கொடுத்துட்டே பிரதமருக்கு பேர்ன் மீ அலை விஃபேம் ராங் அப்படின்னார்ல, நான் 10 லிட்டர் தரேன் அப்படின்னு அவனும் பிளாக்
பண்ணிட்டான்.
நான் அவனை நேரில் பார்த்தாவா, மோடியை நேரில் பார்த்தாவா, அதே கேட்க வேண்டிய இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் கேட்குற கேள்வியெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ரொஃபானிட்டிலாம் கட்டுப்படுத்திட்டு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு சிரிச்ச முகமாகவே இங்கே பாட்காஸ்டில் நம்ம இல்லை நான் கேட்குறேன் அப்படின்ட்டு நான் கேட்க ஆரம்பிக்கிறேன்ல இங்கே கேள்வி, அதெல்லாம் நேராக கேட்கணும்.
புதுச்சேரிக்கோ வணக்கம்.
இப்போ நான் பார்த்தேன்னு
வந்து பாருங்க, தப்பே இல்லாமல் ஒரு திருக்குறளை கரெக்டான தமிழ் உச்சரிப்பில் நீ சொல்கிறா அப்படின்ட்டு உட்கார வச்சு அதுக்கு பாடம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன்.
இப்போ நான் பார்த்தேன்னா வைங்களேன், மோடிஜி வாங்கிச்சு ஒரே ஒரு 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 மணி நேரம் ஒரு 150-200 பத்திரிகையாளர் சுத்தி உட்கார வச்சுட்டு ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுங்கன்னு கேட்பேன்.
இரு தம்பி மழை பெய்யட்டும், நான் கொடை எடுத்துட்டு வரேன்.
இப்ப நீங்க நண்பா நீங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, நீட்டு வீட்டுக்கு திரும்பி வராத கேள்வி கேட்டிருக்கீங்க.
அல்ல அது பிரச்சனை இல்லை,
டக்குன்னு உள்ள போய் உங்களை கூட்டிட்டு போறாங்களா பார்த்தா அந்த மாதிரி நிறைய பேர் உள்ள அடைச்சு வச்சிருக்காராம் வீட்டுல ஒரு ஜெயில்
மாதிரி. நீங்க
மாட்டேங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்தாலோட பெகாசாஸ் டேட்டா மட்டும் கேட்டு வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எடுத்த பெகாசாஸ் டேட்டா மட்டும் கொடுத்துருங்க, அது போதும், எனக்கு வேற எதுவும் வேணாம்.
டேட்டா பாஸ் நம்ம பாத்ரூம்லேயே கூட எகிரி குச்சி கூட சாப்பிட்ற இடத்துக்கு போயிடலாம் பாஸ்.
சரி அடுத்த கேள்விங்க.
நவீன் ஒருத்தர் கேட்டு, ஹாய் டீம், பிக் ஃபேன் ஆஃப் யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல் த நாலேஜ் யூ ஷேர். ஒருத்தர் கூட நடந்த ஆர்கியூமெண்ட்ல அவர் கேட்ட கொஸ்டின்ஸை நான் இங்கே கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இப்போ என்கிட்ட வந்து இப்படி ரேஷனிசம் ஏத்திரிசம்லாம் பேசுறியே, உங்க வீட்டுல எல்லாரையும் அப்படி மாத்திட்டியா? ஊர்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இப்படி அட்வைஸ்
பண்றேன். நான் இதுக்கு முக்கியமான விஷயம் சொல்றேன், வீட்டுல இருக்கிற எல்லா வீட்டுல இருக்கிற எல்லா மேலையும் மாத்தணும்னு அவசியம்
கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, எங்க வீட்டுல வந்து நான் ஃபேஸ்புக்ல இருக்கிறவங்க மட்டும் நான் கலாய்க்கல, எங்க வீட்டுல இவனுங்க பண்ற கிறுக்குத்தனத்தையும் வந்து கலாச்சி தள்ளிட்டு தான் இருப்பேன். என்கிட்ட இப்ப பேசவே யோசிப்பானுங்க, அது நான் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் அதில் ஒன்றும் பச்சாதாபம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ உன்னை மாற்றணும்னு நான் சொன்னேன்னா உன்னை மாறுன்னுண்ணா ஏன்டா அப்படி லூசு குதி மாதிரி பண்ணுறேன்ட்டு உன்னை நான் புள்ளி பண்ணுறேன்டா, அது பேர் புள்ளி பண்ணுறது, அதை நான் பண்ண தான் செய்வேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே நான் பண்ணுவேன் சரியா, அதனால மூடிட்டு இருக்கேன் கிளம்பு.
சரி அடுத்து அதிலே இன்னொரு கொஸ்டின் இருக்காரு, தட்ஸ் தயர் பிலீஃப்னு தானே சும்மா இருக்க, அதே மாதிரி இது எங்கள் பர்சனல், இதையும் கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாராம் இன்னொருத்தர்.
நீ சூத்திரன், நீ வந்து தீண்டத்தகாதவன் சொல்றதோ இந்த உன்னை நான் தள்ளி வைப்பேன், நீ எனக்கு கீழேன்னு டிஸ்கிரிமினேட் பண்றதோ வந்து உன்னுடைய மதத்துக்குள்ள வராது. அப்படி வந்துச்சுன்னா செருப்பு கழட்டி சப்பு சப்புன்னு மூஞ்சிலே அடி விழும்.
இல்ல இல்ல, நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன், இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னா சூ தெரிஞ்சா போய் பர்னால் போட்டுட்டு கவுந்தடிச்சு படுத்துக்க, புரியுதா? சூ தெரியுது நீ மாலா அப்படின்னு கருது பத்துக்க, அவ்வளவுதான்.
இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஜகர் வந்து என் ஃப்ரெண்டா இருக்காரு ரொம்ப நாளா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது
இப்பவே நினைச்சேன் ஆசி ராமான்னு வேற இருக்கு, மேல சொல்லுங்க.
அந்த பாஜக
இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஜகர் இருக்காரு. பாஜக என்ன பண்ணுவாருன்னா, ஸ்டேட்டஸ்ல எதையாவது போட்டுக்கிட்டு போயிட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் அது கரெக்ட், அவர் சொல்றது எல்லாமே கவுண்டர் கொடுக்கக்கூடிய சிம்பிள் மேட்டரா தான் இருக்கு. நம்ம பார்க்காத மேட்டரா, எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலுமே அது ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டர் அங்கே ஒத்துக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு கவுண்டர் கவுண்டர் கொடுக்கலாம். இப்ப என்னாச்சு, ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்க சின்ன பசங்க ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு என்ன சொன்னாரு, ஒரு பாட்டு போட்டாரு. இப்ப இதுக்காக நீங்க வந்து திராவிட கைக்குடி நினைச்சிருவாங்க நண்பர்களே. என்ன போட்டாருன்னா, அந்த நாலு பசங்களும் ஸ்டாலின் தான் வர்றாரு, மொத்தமா வந்து திருட போறாரு அப்படின்னு பாடிக்கிட்டே போனாங்க. அது ஸ்டேட்டஸா எடுத்து போட்டாரு. நான் சிம்பிளா வந்து அஃபென்சிவா பேசிடக்கூடாது சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு, என்ன எல்லாரும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிலிருந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். எடுத்து பிளாக் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளான பதில்களை சொல்லி அவர்கள் வந்து பிளாக் பண்ண வச்சிருக்கேன்.
சரி, ஓகே. இஃப் யூ கேன் யூஸ் ரிசரக்ஷன் ஜெட்ஸோ ஆன் பப்ளிக் ஃபிகர், ஹூ வுட் இட் பி அண்ட் வை? யாரோ ஒருத்தர்
ரிசரக்ஷன் ஜூட்ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், நருட்டோல வந்து அந்த ஜூட்ஸோ யூஸ் பண்ணி உயிர் இழந்தவங்கள திருப்பி உயிர் கொண்டு வருவாங்க.
நான் பெரியாருக்கு பண்ணுவாங்க.
இப்ப ஆல்ரெடி ககாசி பெரியாருக்கு போட்டாரு அப்படிங்கறனால நான் வந்து நம்ம சரி நீங்க எல்லாம் சொல்லி முடிங்களா.
நான் வந்து கொஞ்சம் காமெடியா சொல்லணும்னா நான் தேவரையாவுக்கு கொடுப்பேன். இப்ப மறுபடியும் நான் திரும்ப வந்தாருன்னு வைங்க, அவர் எவ்வளவு காமெடியா ஆவாருன்னு மட்டும் நீங்க பாத்து.
அர்ஜுன் சம்பத் அவர் எல்லாம் ஒரே விவாத நிகழ்ச்சியில பங்கேற்பாங்க.
சீரியஸா கே அப்படி சொல்றதா இருந்துச்சுன்னா நான் வந்து நேருக்கு
கொடுப்பேன்.
வந்தாருன்னா பொச்சுக்கு பொச்சுக்குன்னு ஒருத்தர் கடி விழும் நேருக்கிட்ட. அது யாருன்னு சொல்ல மாட்டேன் பிரான்ஸ், ஆனா விழும்.
சரி, அடுத்து
நான் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்படி கொடுப்பேன் அப்படின்னா வந்து நான் வந்து அண்ணாக்கு
கொடுப்பேன். ஓகே, அவரு தான். ஆனா பாருங்க, எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு அந்த வெத்தலைப்பா கிழவன் ரொம்ப வருஷம் ஆட்சி பண்ண முடியாம போயிட்டான்.
நான் வந்து நான் என்ன சொல்லல, நான் வந்து யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பேர் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணுமா? சரி, மர்லின் மன்றோ
கொடுப்பேன்.
அவங்களோட சேவை நாட்டுக்கு தேவை. தொடர்ச்சியில நிறைய அழகான படங்கள் நடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப சீக்கிரமா இறந்துட்டாங்க, அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். மர்லின் மன்றோ எந்த இறக்கும்போது டேட்டு பாருங்க, 36 வயசுல தான் இறந்தாங்க. அவங்க வந்து ஒரு முழு மில்ஃபாவே கூட மாறல. அதனால அது கொஞ்சம் அப்ஜெக்டிவ் பே பண்றதுலாம் நினைக்காதீங்க. அவங்க மர்லின் மன்றோ என்ன பண்ணாங்க, மர்லின் மன்றோ உண்மையாவே இப்ப நம்ம ஊர்ல இப்ப இதுக்கு ஈக்குவலன்ட்டா சில்க் சுமத்தை அவரை ரீஅனிமேட் பண்ணுவேன்னு
சொல்லலாம். இதை நான் ஆமோதிக்கிறேன். அடுத்து,
ஓகே, புக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹாயால், தமிழ்நாடு ஸ்டேட் ஃபார்ம் ஆகும்போது அதோட பவுண்டரியில டிசைட் பண்ணதுல பெரியாரோட கான்ட்ரிபியூஷன் என்ன?
எப்பா இது, இப்போ இது 5 மார்க் க்வெஸ்சன் மார்க்ல கேட்டிருக்காங்க. நீங்களே வந்துருங்க.
இது 5 மார்க்லயே இது 10 மார்க் இருக்குது.
எப்பா நீங்க ஒரு பொதுவா கருத்து கேப்பீங்கன்னு கேட்டுப்பட்டா நீங்க என்ன யூபிஎஸ்சி வர கேள்வியெல்லாம் கேக்குறீங்க?
என்ன அது, தமிழகத்தோட எல்லையை பத்தி நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா பெரியாரோட ஸ்டாண்ட் வந்துட்டு என்னன்னா எதுனா பிரிச்சுட்டு போங்கடா பைத்தியகார பயல்களா, அதை எதுக்கு அதை எதிர்த்து நான் என்னடா பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த தமிழக எல்லை குறுகிய விவாதம் குறுகினதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக காமராஜர் அண்ட் காங்கிரஸ் கோஷ்டி தான் வந்து ரெண்டும் சேர்ந்து குறியிட்டாங்க. பெரியாருக்குன்னு வந்து பெருசா வந்து நாட்டை பிரிப்பதிலோ
பீர்மேடு கேரளாவோட போனது அதெல்லாம் காமராஜர் பீரியட்ல.
ஆமாமா, அதெல்லாம் எல்லாமே காமராஜர் பீரியட்ல தான் வந்து மாறிச்சு. மாப்போசின்ற ஒரு ஆள் மட்டும்தான் வந்து பக்கத்துல இருக்கிற கனடா திருவேங்கடம் இதெல்லாம் வந்து எங்க ஏரியா அப்படின்னு சுத்திட்டு கிடந்தாரு. அதுவும் அந்தாலும் எதுக்கு சொன்னாரு அப்படின்றதுக்கும் சிக்கல்கள் இருக்கு. இதுல தமிழ்நாடு உருவான விவாதம்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஒரு விஷயத்துல வந்துட்டு அவர் கேள்வியே கேட்டது என்னன்னா, இந்தியா ஒரு நாடான்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் இந்தியா ஏன் நாடாக போகுது, ஃபர்ஸ்ட் இந்தியா ஏன்டா நாடாக போகுது அப்படின்னு அங்கிருந்தே சண்டை போட்டவர் தான் ஐயா. இன்னொன்னு, தான் விரும்பும் திராவிட நாட்டுக்கு, திராவிட நாடு எப்படி இருக்கணும்ன்றதுக்கு தான் அவரோட ஐடியாலஜி இருந்துச்சே தவிர, தமிழ்நாடு இப்படி இருக்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒண்ணுதான், திராவிட நாடு ஒண்ணுதான், ஒரு பொருள் தரும் இரு சொற்களா தான் இணைந்தாரு. இந்த பிரிவின எண்ணத்தை பத்தி கொஞ்ச காலம் பேசாம இருந்தாருன்னா அதுக்கு காரணம் காமராஜர் தான். காமராஜர் முதலமைச்சரா இருந்துட்டாரே அப்படின்னு தான். இன்னைக்கு வந்துட்டு அவரை வந்து இன்னும் எல்லை போராட்ட வீரர் மாதிரி திராவிட கழக ஆதரவாளர்கள் சொல்றதெல்லாம் காமெடி தான். அவர் இன்னைக்கும் இதை பிரிக்க, இதை ஸ்பெசிஃபிக்காக இது வேணும் இது வேணாம்லாம் இது இருந்ததில்ல, ஆனால் திராவிட நாடு வேணும்னு போராட்டம் நடத்தியிருக்காரு, பேசியிருக்காரு. ஆ அடுத்து,
ஓகே அடுத்து மினாட்டோ உச்சிகா கேட்டிருக்காரு, ஹாய் மை க்வெஸ்சன் இஸ் டு ஹவு டு ஹேண்டில் கம்யூனிஸ்ட்ன்னு சொல்லிக்கிற சங்கீஸ் லைக் வசுமித்ரா. அவன் இன்டென்ஷன் என்னன்னு புரியுது, பட் அவன் எஃபியில் போடுற போஸ்ட்லாம் அம்பேத்கர் போஸ்ட்லாம் ட்ரூவா இல்லை ஃபேக்கா, ப்ளீஸ் ஆன்சர் டோபிராமா.
நீங்க நீங்க வந்து எப்பேற்பட்ட கேள்வியா யார்கிட்ட கேட்கணுமோ கரெக்டா கேட்டிருக்கீங்க.
விஷயம் தெரிஞ்சவங்கதான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா ஆமா ஆமா, ஈசல்ட்ட போய் லைட் பல்ப் கொடுத்த மாதிரி.
இல்ல இப்ப வந்து வசுமித்ரா இல்ல அந்த மார்க்சியவாதிகளுடைய நோக்கம் வந்து இன்னைக்கு வந்து களத்தில் நான் தான் ஏற்கனவே இந்த பாட்காஸ்ட்லயே முன்னாடி சொல்லியிருப்பேன், மார்க்சியவாதிகள் வந்து இங்க களத்துல களமாடுறவங்க வந்து அம்பேத்கர் கொள்கை கொண்டவங்களோட சேர்ந்துதான் பயணிக்கிறாங்க, அதுல பிரச்சனை கிடையாது. இந்த எல்லாத்தையும் நம்ம உடைச்சு விட்டு அதை இந்த பர்னிச்சர் உடைப்பேன் புளித்துவேன்னு கிளம்புற கூறியானுங்கதான் வந்து அம்பேத்கரை வந்து நான் வந்து அம்பேத்கரை நம் பர்னிச்சரை உடைக்கிறேன் அப்படின்னு கிளம்பியிருக்காங்க. அவங்க உடைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அம்பேத்கர் வந்து மார்க்சை வந்து இந்தியாவின் பார்வைக்காக அவர் பார்த்தாரு, புத்தரை வச்சு மார்க்சை கம்பேர் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதுக்கு பதிலடி கொடுக்கறேன்னு சொல்லி இவனுங்க வந்து டெய்லியும் அம்பேத்கர் விமர்சிச்சு எழுதுறது. அது வந்து அம்பேத்கரை விமர்சிச்சு எழுதினால் அம்பேத்கரை விமர்சிச்சு எழுதுனா கொட்டையில வந்து இன்னொரு மூல முளைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இந்த மார்க்சியம் பேசுறவனுங்க, இந்த ஏவின் மனோ, அப்புறம் வந்து நம்ம வசுமித்ரா, இவங்க எல்லாம் கருத்துக்கு கருத்து கருத்தா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. சரி எங்கடா அவன் கருத்து, நீ எதிலட ஆதாரமா வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, அவனுக்கு எழுதின புக்கையே வந்து ஆதாரமா எழுதிட்டு எடுத்துட்டு வருவானுங்க. அப்படி இல்லைன்னா 1936 அம்பேத்கர் அந்த சூழ்நிலை புரியாம அத வந்து 2021 வந்து எடுத்துட்டு வந்து பொருத்தி பார்த்து கையடிச்சுக்கிற கூதியானுங்க தான் இந்த மார்க்சிய சங்கிங்க. இவனுங்க வந்து இன்னைக்கு அம்பேத்கரை வந்து பொது ஜனம் வந்து இன்னைக்கு ஏத்துக்காத இந்த சூழ்நிலையில வந்து அம்பேத்கரை வந்து புனிதப்படுத்திட்டாங்கன்னு ஒரு மாய புண்டையில இருந்துகிட்டே இவனுங்க அம்பேத்கரை விமர்சிக்கிறேன்னு சங்கி கூதியானவிட அம்பி கூதியானவிட தற்குறித்தனமா எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. செருப்படி சீக்கிரம் செருப்படி வாங்கி நடுரோட்டில் நிற்பானுங்கிறது மட்டும் நாங்க சொல்லிக்கலாம்.
D38 அப்படிங்கிற உண்மையாவே ஒரு 16 mark question கேட்டிருக்காரு, define வான்டிகிராஃப் ஜெனரேட்டரா.
அதான் define
வான்டிகிராஃப் ஜெனரேட்டரா பிசிக்ஸ்ல?
ஓ நான் சயின்ஸ் குரூப் கிடையாதியா? சயின்ஸ் குரூப் படிச்சா நான் ஏன் உட்காந்து கதை எழுத
சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இந்த க்வெஸ்சனால 16 mark போனா பரவாயில்ல. முடியாது,
நான் என்ன சொல்லிட்டேன்
அம்மா வேணாம்ப்பா முடியல,
நீ நைட்டு முடிஞ்சிடும். ஸோ நாங்கள் அப்படியே அடுத்த கேள்விக்கு போகிறோம். அடுத்த கேள்விக்கு போய்
விச்சர் 07 கேட்டிருக்காரு, அப்கமிங் சீசன்ஸில் ஃபிட்னஸ் பற்றி ஒரு பாட்காஸ்ட் எதிர்பார்க்கலாமா? கக்காசி வச்சு ஒன்றும் பண்ணால் நல்லாயிருக்கும்.
இல்லை இந்த இந்த சீசன்லே பண்ண வேண்டியது ஆசிரியமா, அதுக்கு எனக்கு ஸ்லாட் ஒதுக்கி தரல, அதனால் அடுத்த எபிசோடில் அடுத்த சீசனில் கண்டிப்பாக பண்ணிடுவோம். அதுக்கு நான் மட்டும் இல்லாமல் கெஸ்ட்லாம் கூப்பிட்டு தான் பேச போகிறோம், அதை அது இந்த வாட்டியே ரெடியாச்சு, பட்டு ஸ்லாட்டு கிடைக்கல, அடுத்த இதில் கண்டிப்பாக பண்ணியிருக்கோம் அடுத்த சீசனில்.
ஓகே, கலைவாணன் கேட்டுக்காரு, நீங்கள் இந்த புக் ஃபேரில் வாங்கின புக் சஜஷன் பண்ணுங்கள்.
ரீட் வித் எஸ்கே எஸ்விகேன்ட்டு போட்டிருந்தோம், ஃபேஸ்புக்லலாம் போஸ்ட் போட்டிருந்தோம், அதில் பாருங்கள், என்னோடய ஸ்டோரி ஹைலைட்ஸ்லேயும் இருக்கும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஹைலைட்ஸில்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து தி கிரேட் கிரியான், வை மகாபாரதா குரான் Bible hold so much value to respective religions?
Is it too much value for
அவங்கவுங்க ரிலீஜனுக்கு அவங்க ஏன் அவ்வளோ தூக்கி பிடிக்கிறாங்க இந்த புக்குகளை?
அதை பிடிக்கிறதுக்காக தான் இந்த புக்கை எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கான சப்பக்கட்டு தான் வந்து இந்த புராண இதிகாசங்கள்லாம். சரி, அடுத்த கேள்வி.
இது ஏன் தூக்கி பிடிக்கிறாங்கன்னு நான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். மகா பெரியவா வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்தார். எப்போன்னா வந்து அந்த இவர் சங்கரராமன் கொலை வழக்குக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்தாரு. நம்ம ரீபப்ளிக் டிவியில் ஒரு வீடியோ வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு போய் கேட்டாங்க.
போலீஸ்காரங்க உட்கார்ந்து விசாரிப்பாங்க.
அப்படி கேட்கும்போது நான் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு ராமன்ல இருந்து எல்லாருமே இதை பண்ணிருக்காங்க. ஒரு கொலை குற்றத்தை கூட புராண இதிகாசங்களை காரணம் காட்டி தப்பிச்சுக்க முடியும்னா அப்ப நீங்க முட்டுக் கொடுக்கதான செய்வீங்க. நீங்க ஏன் மோலஸ் பண்ணீங்க ஒரு பொண்ணுன்னு கேட்டா இல்லை இது புராணத்துல இப்படிதான் இருக்குன்னு சொல்லுவானுங்க. இதுக்காக உருவாக்கப்பட்டதான், இன்னைக்கு அந்த காரணத்தை சொல்லல, ஆனா அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த புராணம். வச்சு தப்பிச்சுக்கதான் பாப்பானுங்க.
அதேதான் குரானுக்கும் பைபிளுக்கும். ஓகே, அவரே இன்னொன்னு கேட்டிருக்காரு. டாப் கம்பெனிஸ் லைக் கூகுள், டெஸ்லா சேயிங் டிகிரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், வாட்ஸ் யுவர் டேக் ஆன் இட்?
இல்ல, அவங்க என்ன முக்கியம் அப்படிங்கிறாங்க. சரி, டிகிரி முக்கியம் இல்ல, வேற என்ன முக்கியம்? அதற்கான பதில் என்ன?
ஸ்கில் முக்கியங்கிறாங்க.
அதை வளர்த்துக்கக்கூடிய ஆளா இருந்தா உங்களுக்கு டிகிரி தேவையில்லை. ஸ்கில் எல்லாராலையும் வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது சந்தேகம். இது ஒரு எக்ஸிஸ்டிங்க.
இல்ல 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 இல்ல, இது 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 ஒரு மேட்டர் சொல்றேன். இது வந்து உலகா மகா ஓல்டு. டிகிரி உனக்கு தேவையில்லைன்றதே உலக மகா ஓல்டு. முதல்ல
நான் சொல்றேன், இங்க எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் என்ன? இங்க ரேஸ்ல ரேஸ்ல முந்தி வர்றதுக்கான ஈஸியான வழி என்ன? நீ டிகிரி படிக்கிறது, நீ ஒரு இங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தி படிக்கிறது தான். அதை முதல் பண்ணணும், அதுக்கப்புறம் நீ ஸ்கில் எல்லாம் வளர்த்துக்க. அவசியம் இல்லைன்னு தான் சொல்றாங்களே தவிர தேவையில்லைன்னு அவங்க சொல்லலை. புரியுதா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்க. ஒரு ஒரு கடவுச்சீட்டு மாதிரி அது.
இப்ப இப்ப அவங்க எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு நான் சொல்றேங்க. ஒரே எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு இந்த கூகுள்ல யூஸ்வலா நம்ம மொபைல் போன் எபிசோட்ல பேசுன மாதிரி இந்த பக் வந்து சொல்றவங்க, இந்த ஜிமெயில் ஹேக் பண்றவங்க, அந்த ஆப்பிள் போன்ஸை வந்து நீங்க ஜெயில் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து உங்களுக்கு பெருந்தொகைகள் கொடுப்பாங்க, முடிஞ்சவங்களை எம்ப்ளாய்மெண்ட்ல எம்ப்ளாய் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க எந்த டிகிரி போய் நீங்க படிச்சதை பண்ணீங்க அப்படி? இப்ப டிகிரி நீங்க படிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்தா போதும். யாராவது ஒருத்தர் நம்ம இங்க உட்காந்துருக்க யாராவது டக்குன்னு ஜெயில் பிரேக் பண்ணிட முடியுமா? நம்ம புது மெத்தடை கண்டுபிடிக்குமா ஜெயில் பிரேக் பண்றதுக்கு? இல்ல ஜிமெயில ஹேக் பண்ற அளவுக்கு நம்ம இந்த இடத்துல டக்குன்னு ஒரு பவர் இருக்கும்? இல்ல கூகுளோட சர்வர்ஸ்க்குள்ள போயிட்டு ஹேக் பண்ற அளவுக்கு நமக்கு ஸ்கில் செட் இருக்கா? அதை நம்ம பர்சனல் லெவல்ல ஒருவேளை டெவலப் பண்ணி இருந்தால் தனிப்பட்ட முறையில படிச்சிருக்கலாம், அதுக்கு டிகிரி இல்லாம இருந்திருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால அவர் ஸ்கில் டெவலப் பண்ணிருக்கலாம்.
ஏங்க, டிகிரியோ விடுங்க, நூல் இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க.
அந்த மாதிரிதான்.
நோ த்ரெட்டா, ஃபெயில்.
அந்த அததான் அவங்க சொல்றாங்க, வேற எதுவும் இல்ல. நெக்ஸ்ட்.
ஓகேனா, கேப்டன் 7000 கேட்டிருக்காரு. ஹாய் டீம், யூ கைஸ் ஆர் ஆல்சோ ஆசம். ஐ ரியலி வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரிஒன் ஷுட் ஆன்சர் ஃபார் திஸ். ஹவு டு யூ கைஸ் மெயின்டெயின் யுவர் மென்டல் பீஸ் பிகாஸ் இட் இஸ் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டு ஹியர் ஆல் தோஸ் ஹேட்ஃபுல் திங்ஸ் செட் பை சங்கீஸ் அண்ட் தம்பிஸ். நிறைய வன்மம், அதே அதை நான் படித்தாலே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஐ நீட் டு டேக் பிரேக் ஃப்ரம் திஸ். ஹவ் ஆர் யூ கைஸ் டீலிங் வித் திஸ் ஆன் டெய்லி பேசிஸ் அண்ட் கீப் யுவர் மென்டல் பீஸ்?
சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அதுக்கு சம்பிங்க சங்கிங் கொடுக்குற அந்த அந்த மென்டல் டார்ச்சரோட எங்களுக்கு இங்கே வெளியில் கொஞ்சம் ஓவராக இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது சிம்பிளாக இருக்கு. சரி சரி, இதே பார்ப்போம்னு நாங்கள் பார்க்குறோம், அவ்வளோதான்.
மத்தவங்களும் ஆன்சர் பண்ணும் அப்படின்னு மத்தவங்களும் ஆன்சர் பண்ணு எதிர்பார்க்கறாங்க.
எல்லாரும் சொல்லணும், சொல்லிருங்க எல்லாரும்.
ஆகாஷ்
எரிச்சலா வரும், எரிச்சலா வந்தா கோத்தங்கமா நம்ம நாலு திட்டு திட்டிட்டு நான் அடுத்து ஏதாவது காமெடியா பார்க்க போயிருவேன், அவ்வளவுதான். அவனுக்கெல்லாம் ரொம்பலாம் வந்து யோசிச்சு நேரத்தை செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். பெரும்பாலும் கடுப்பாச்சுன்னா கோத்தங்கமா திட்டிட்டு அடுத்து கடந்து போயிருவேன், அவ்வளவுதான்.
அது சிரிச்சுட்டு போயிருதுதான் சீமானான பாஷையில சொன்ன, எவ்வளோ நகைச்சுவேன் நாட்டில் இது, அதுல இது ஒண்ணு, அவ்வளவுதான்.
கமெண்ட்டை வந்து படிச்சு அந்த கமெண்ட்டுக்கு நான் அஃபண்ட் ஆகிறேன்னா இந்த தொழிலுக்கு நான் வரக்கூடாது. ஆன்லைன் வியாபாரம் உங்களுக்கு அந்த தொழில் கிடையாது, நீங்க அடுத்து நல்ல வியாபாரத்துக்கு போயிருக்கேன்.
அன்னைக்கு விட்டேன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஓடி போயிட்டாங்களான்னதுக்கு அழுதுட்டு கிடைச்ச கமெண்ட் பண்ணுங்க நானு.
ஆமா ஆமா, அது செட்ரிக் பிரசன்னு ஒருத்தன். அப்புறம் என்ன என்ன எவ்வளவு மட்டமா பேசுறீங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி போயிட்டான்னு சொல்றீங்க, எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குங்க அப்படின்னு ரொம்ப கதறி கதறி எழுந்துட்டு, என் ஃப்ரெண்ட் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி போனாங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அவன் பாருங்க, அவன் தொழில் கரெக்டானவன், வேற வேற எல்லாரும் விட இப்ப பாருங்க எப்படி உங்களால சமாளிக்க முடியும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்றதை விட, இந்த தொழிலுக்கு உகந்த ஆள் அவன் ஜிபி புத்தெல்லாம் இதே மாதிரி உகந்த ஆள் இருக்கலாம். கமெண்ட்ல என்ன போடுறாங்கிறத பத்தி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மரத்து போன கல்லா மாறுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு இன்டர்நெட்டுங்கிற வியாபாரத்துக்குள்ள நீங்க வர்றதுக்கு தகுதி போடுறீங்க. இவ்வளவுதாங்க.
ஓகே, அனந்த் அனந்த்னு ஒருத்தர் கேட்டுக்காரு, ஹலோ எஸ்விகே, லாஸ்ட் இயர் லாக்டவுன் அப்பதான் பிளிப்ளு பொலியா எனக்கு எஸ்விகே இன்ட்ரோ இன்ட்ரோ ஆச்சு. ஆஃப்டர் தட் ஒரு எபிசோட் விடாம எல்லாமே கேட்டிருக்கேன். Through you, I got introduced to other podcasts also. Thanks. This podcast helped me to come from stress. ஏதோ நாலு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட பேசுகிற மாதிரியே இருக்குது. எனக்கு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பாட்காஸ்டில் எஃப்ஐஆர் போலீஸ் எஃப்ஐஆர் ரேஷியோ பெர் கேஸ் பற்றி சொன்னீங்க, அது எங்கேருந்து எடுத்தீங்க? செகண்ட் க்வெஸ்சன் வந்துட்டு, நிறையா தமிழ் தேசியம் பேசுகிறவங்க திராவிடியம்ன்ற ஒரு ஓல்டு தமிழ் லிட்ரேச்சர்லேயே இல்லை அப்படிங்கிறாங்க, அதை பத்தி எப்படி அதை எப்படி டேக்கிள் பண்றது
அப்படிங்கிறது. அதாவது யாரு ரெஃபரன்ஸ், பாரிசாலனா போயிட்டு படி போயிட்டு பாருங்களா டே, மித் பஸ்டிங் எபிசோடு மிஸ் மித் பஸ்டிங் எஃப்ஐஆர்.
இது எங்க இருந்து எடுத்தீங்க சாமி? நீங்க தான் எடுத்தீங்க சொல்லி.
நேஷனல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கிரைம், கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ.
அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வி என்ன?
திராவிடம்ன்ற ஒரு வார்த்தை வந்து லைப்ரரி இதுலயே இல்ல அப்படின்னு வந்துட்டு தம்பிங்க சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன
நினைக்கிறீங்க? இந்துன்ற வார்த்தை இருக்கா? இல்லை, இது இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து வழங்கின இவர், அவர் பேர் டக்குன்னு எனக்கு மறந்து போயிடுச்சே.
தமிழுங்கிற வார்த்தை இருக்கா முதல்ல சங்ககாலத்தில்?
மணவாள மாமுனிகள் வந்து, மணவாள மாமுனிகளா யாருன்னு எனக்கு டக்குனு எனக்கு மறந்துருச்சு. இந்த திராவிடத்தை தொகுத்து வழங்கினவர் வந்து அதை வந்து திராவிட சாகரமா திராவிட வேதம்ன்ற மாதிரி தான் அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து அந்த பேர் இருந்தாலும்
சங்க காலத்துல தமிழ்ங்கிற வார்த்தை எதுல வருது?
சில இடங்கள்ல வந்து இருக்குங்க, சில இடங்கள்ல இருக்கிறதுக்கான இது இருக்கு, நான் பார்த்த மாதிரி நினைவுகள் இருக்கு. சங்க காலத்துல இருந்துச்சு அப்படின்றதுக்காக அதுவே இப்ப இருக்கணும்ன்ட்டு முன்னாடி இந்த கேள்வி சொன்னோம். அப்ப இருந்ததுன்றதுக்காக இப்ப இருக்கணும்ன்றதுக்கு என்ன அவசியம்னு நான் கேக்குறேன். அதனால அது இப்ப அதெல்லாம் பெருசாலாம் எடுத்துக்காதீங்க. முதல் அந்த குதியான்ட்ட பேசுறது டைம் வேஸ்ட். என்னோட அனுபவத்தில் நான் அதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொன்னாலும் கடைசியில் வந்துட்டு அவனாத்து பார்த்து திருந்துற வரைக்கும், அவனா உணர்ந்து திருத்துற வரைக்கும் பேஸ்ட்.
பிரைனியாக்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஹாய் ஹஷ்ராமா, நவ் ஸ்பாட்டிஃபை ஸ்டுடியோஸ் மேக்கிங் ஸ்பாட்டிஃபை ஒரிஜினல்ஸ் வித் மெனி தமிழ் கிரியேட்டர்ஸ் லைக் நம்ம முன்னோடி ஆர்ஜே பாலாஜி. இட்ஸ் கிவ்ஸ் அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஓவர் நான் ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் இன் சார்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். Felt like these days podcast charts are pointless and humiliating the non-original creators. Like they are going to boost their in-house creators over all others. Do you have any plans to leave Spotify and make new season not available in Spotify but available in any other platforms?
இல்ல, இப்ப Spotify original பண்றாங்க, அந்த original ஒரு நல்ல content கொடுக்கறாரு அப்படிங்கற பட்சத்துல நான் வந்து non-original creator அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து நல்ல கண்டென்ட் கொடுக்குறவர், அது அவரோட கண்டென்ட்டுக்கும் எங்கே எங்கே கண்டென்ட் நான் சொல்லிட்டு அது பெருமான தலையிட மாட்டேன். ஆனால் நான் தான் புளுத்தி என் பூலு தான் வளர்த்தின்னு சொல்கிறேன். ஆரஜே பாலாஜி அவங்க முன்னே இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், அவன் இருக்கிறனாலே நானும் இருப்பேன். வார வாரம் அவன் அவன் இப்போ எபிசோட் டாப் பாட்காஸ்டாக இருக்கும்போது நானும் அது பக்கத்துலேயே கீழே நின்றுட்டு இல்லை மேலே நின்றுட்டு ஒரு கோச்சு போட்டுன்னு செருப்பாக அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நேருக்கிட்டே பண்ணுவேன்.
ஓகே, நெக்ஸ்ட் டைலர் துருவன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஹாய் எஸ்கே டீம், ஒய் டோன்ட் யூ டூ என் நாஸ்டால்ஜியா எபிசோட் இன்க்ளூடிங் தீஸ் திங்ஸ், பிகாஸ் என்னோட சர்க்கிளில் யார் கூடயும் இந்த டாபிக்ஸ் ரிலேட் பண்ண முடியல. என்னன்னா சிம்பியன் ஓஎஸ், ஜாவா பேஸ்ட் நோக்கியா ஃபோன்ஸ், 2MP கேமரா, ஜாவா ஆப்ஸ்க்கு வேப்ட் இருக்கு, ஓவி ஸ்டோர், அந்த மாதிரியான
இது எல்லாமே இது எல்லாமே பண்ணியிருக்கேன் இப்பா. இது எல்லாமே பண்ணியிருக்கோம், இதை பற்றி பேசலாம் பேசலாம் கண்டிப்பாக.
Lone Fox 5233 அவர் கேட்டிருக்காரு, ஐ காட் ஃபியூ க்வெஷ்சன்ஸ், கேன் யூ எக்ஸ்பிளைன் வை மரச்செக்கு ஆயில் இஸ் பேட்? ஐ ஹர்ட் சம் ஆஃப் யுவர் எபிசோட்ஸ் மாக்கிங் இட். ஜென்யூன் கியூரியாசிட்டி.
இது அந்த மரச்செக்கு என்ன தப்புன்னா சொல்ல, மரச்செக்கு என்ன வைக்கிறவங்கள தான் விமர்சனம் பண்ணும். மரச்செக்கெண்ணை வைக்கிறவங்க பின்னாடி இருக்க வரலாறு, அதனால நாங்கள் நிறைய சுற்றி சுற்றி உழைச்சி பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால
இடத்துல கிசாம் என்ன சொல்லியிருப்பார்ல, சுகர் வருது அப்படின்னு அதை தான் கேட்குறாங்க போல அவங்க.
அதே மரச்செக்கெண்ணெல்லாம் வந்து கருப்பட்டி சேர்ப்பாங்க, நாட்டு சக்கரை சேர்ப்பாங்க, அதனால சுகர் வரும் அப்படி. அது அது சேர்த்தாதான் அது மரச்செக்கெண்ணையே பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால சுகர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரச்சக்கரை வந்து சோத்துல மிக்ஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை. அதை வந்து இப்ப நான் பஜாஜ் ஷோரூம்ல நின்றுட்டு ஏன்டா இன்ஜினியர்
இல்ல ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு இது பெரிய இதுதான் அற்புதமான வேலைன்ற மாதிரி ஒரு உருவகம் பண்ணி வேலையை விட்டுட்டு வந்து இதுல சேருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சமூக பிரச்சாரம் இங்க இருக்கிறதுனாலதான் அதை கலாய்க்கிறோம்.
இல்ல அது அது எப்படி தெரியுமா, காலிலிருந்து நைட் வரைக்கும், இல்ல நைட்ல இருந்து மறுநாள் நைட்ல இருந்து நைட் ஷிஃப்ட் எல்லாம் பார்த்து அப்படியே அறக்க பறக்க நைட் ஷிஃப்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு ஒரே நாய்ஸ் ஃபோனு அப்படியே கம்ப்யூட்டர்ல டைப் அடிச்சுக்கிட்டுலாம் இருப்பான். இந்த நாம் தமிழர் பிரச்சாரத்தெல்லாம் சைட் டைம்ல பார்த்துட்டு டக்குன்னு பார்த்தா ஒரு பறச்சக்கரை கடையை போட்டு ஆள் வராத ரோட்ல அந்த கிரிக்கெட் நாய்ஸ் வரும் தெரியுமா, முடிஞ்ச எடிட்டர் போட்டு விடுங்கப்பா. அதை போட்டு உட்காந்துருப்பான்.
தூய தமிழ்ல பேர் வேற வச்சுப்பாங்க அதுக்கு.
தமிழர்களுடைய மரச்சக்கெண்ணெய் வைக்கிறோம் அவனுக்கு வேற என்ன கணக்கு போட்டு வச்சிருப்பானுங்கன்னா, ஒரு லிட்டருக்கு 80 ரூபா லாபம் அப்படின்னா 100 லிட்டருக்கு 8000 கணக்கு போட்டு பெரிய லெவல்ல கணக்கு போட்டு வந்து 4 லிட்டரு முதல்ல வாங்கி டேபிள் வச்சு ரோட்டு ஓரத்துல உட்காந்துருவான்றேன் நானு. ஐடி வேலையை விட்டுட்டு
வந்து ஓகே. வுட் லைக் டு ஆஸ்க் தி ஐ வுட் லைக் டு ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன் டு யூ. உங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர் கவுண்ட் இருக்காங்க, அவங்கள கரெக்டா கைட் பண்ணணும்ன்ற பொறுப்பு ப்ரெஷரைஸ்டா ஃபீல் ஆகி இருக்கா இப்போ? அது
அது ஒரு ஒரு இடத்துல தோணுச்சு. அப்படி பொதுவா ஃபாலோவர் எப்படி ஆகுறாங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம கையில கிடையாது. அது அந்த கூட்டம் வந்து என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிறது நம்ம ஓரளவுக்கு வெளியில இருந்து மேலோட்டமா சொல்லதான் முடியுமே தவிர்த்து நதியின் ஓட்டத்தை வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது ஒரு இண்டிவிஜுவலா. ஆனா ஒரு இடத்துல நான் பார்த்தது என்னன்னா, ஒருத்தர் ரெடிட்ல வந்து சொல்லியிருந்தாரு, அதாவது அவரோட சின்ன பையன் ஒரு 16-17 வயசுல இருக்க பையன் நம்ம பாட்காஸ்ட கேக்குறோம் கேட்டுட்டு என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ரெகுலரா கேட்டுட்டு அவங்க அம்மா வாடா பூஜை பண்ணலாம்னு சொல்றதுக்கு ஏ அம்மா சங்கி அப்படின்ட்டாங்க. அம்மா வாடா பூஜை பண்ணலாம் இருக்க அது மாதிரி என்னடா கிரிஞ்சு பண்றீங்கன்றானா வீட்டுல எது பண்ணாலும். அதனால அந்த மாதிரிலாம் சொல்றேன், அதனால கொஞ்சம் ஏதாவது பேசுங்க அப்படின்னா, சரி அந்த பையனை வந்தா நீங்க கூப்பிட்டு வாங்க டிஸ்கார்ட் மாட்ஸ் ரெடிட் மாட்ஸ் சொல்லுங்க, அந்த பையனை வந்தா கூப்பிட்டு வாங்க, நம்ம வேணா ஒரு பிசியில உட்காந்து அந்த பையன் பேசுறேன் நாங்கெல்லாம் பேசுறோம் இல்லை அதுதான் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப பெக்யூலர் கேஸா இருந்துச்சு. அந்த பையன் மேபி அந்த சின்ன பையன் புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்டுச்சு. மற்றபடி எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றோம் எது சொல்றோம் அது அப்படியே மிலிட்டண்டா அந்த ஐடியாலஜி எடுத்துட்டு அம்மாவையே சங்கின்னு சொல்ல வேண்டிய அவசியம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வயசுல அவன் இல்லை இல்லையா, அந்த 16 வயசு என்னன்னா அந்த டீனேஜ் வயசே எதையுமே கேட்க மாட்டாங்க. அவன் நினைக்கிறதான் செய்வான், நினைச்சே தப்பு பண்ணுவாங்கிற நேரத்துல அவன் அட்லீஸ்ட் அந்த அரசியலாவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதான் நான் நல்லதா
பாக்குறேன். இந்த வயசெல்லாம் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுற வயசு.
ஆமா அதுல பாருங்க, அம்மா சங்கின்னு வர வரைக்கும் வந்துட்டான் புரிஞ்சுக்கிட்டான். அவன் சங்கின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான்ல, அது ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்துல சங்கி சங்கி சங்கிட்டு இருக்க முடியாது இல்ல, அவன் என்ன ரியாலிட்டியில இருக்கான்றதை அவன் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அதனால அந்த நேரத்துல என்ன சரி கொஞ்சம் இப்படியும் இருக்குன்றத நான் உணர்ந்தேன் பாப்போம். ஆனா அதுக்காக நம்ம என்ன இது பெரிய கல்ட்டா நடத்திட்டு இருக்கோம்.
அடுத்து கிசாமி அண்ணா ஒரு அவர் நிஜமாவே ஷாக் ஆகி கேட்டிருக்காரு, அண்ணா எப்படின்னா இப்படி டேட்டாவை ஞாபகம் வச்சிருக்கீங்க, பாட்காஸ்ட் தான் சரி நோட் பண்ணி வச்சுட்டு பேசுவீங்கன்னு நினைச்சா கிளப் ஹவுஸ்லயும் அப்படி ஆன் ஸ்பாட்ல டேட்டாவை எடுத்து போடுறதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன், எப்படின்னா இவ்வளோத்தையும் டேட்டா டேட்டோட ஞாபகம் வச்சிருக்கீங்க.
நன்றி. உடனே எனக்கு வந்து நான் போகிறேன் மேலே மேலே பாட்டு பாட தோணுது, பட் ஆனா அது கிரிஞ்சா இருக்கும். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, அவ்வளோதான். அதுக்கு மேல பாட்டு லைன் தெரியல, பட் வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்க. நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டோட இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா பழக்கமாயிருங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் மேலேயே வந்துட்டு நீங்க அதுக்கப்புறம் அதை வச்சு பில்ட் பண்ணிக்கலாம்.
அதனால மாத்திக்க முடியல, சில இடங்கள்ல எனக்கு கஷ்டமாவும் இருந்தது. எனக்கு அது சில இடங்கள் எனக்கு சில கஷ்டமா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கும், பட் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் பாப்போம்.
சும்மாவா சொன்னாங்க கக்காசி சென்சேன்னு
துபாயில இருந்து அப்பீட்டு அப்படின்ற ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஐ மீன் அவங்களோட ட்விட்டர் ஐடி சிங்கிள் ட்ரீன் இருக்கும், அவங்க பேர் அப்பீட்டு அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க, லேடி தான். அவங்க வந்து நம்மள ஸ்ட்ரெயிட்டா மூஞ்சில இருந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆசிரமா இத்தனை இத்தனை எபிசோட்ல, ஐ மீன் ஃபர்ஸ்ட் சீசன் டு ஃபோர்த் சீசன் வரைக்கும் மொத்தம் இருக்கிற 67 எபிசோடையும் நான் வந்து உங்களுக்காக கடைசியா இந்த 14 தேதிக்குள்ள கேட்கணுமேன்றதுக்காக எல்லா எபிசோடையும் கேட்டு இதுக்கு ஒரு பாட்காஸ்ட் போடலாம் இதுக்கு ஒரு பாட்காஸ்ட் போடலான்ற சொன்ன டைட்டில்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கொலாபு என்னென்ன கொலாப் சொல்லியிருக்காங்கன்னா சுந்தரவலி அக்காவோட கொலாபு, டெம்பிள் மங்கி அப்துல்லியோட ஒரு கொலாபு, சர்சு டோபிராமா ஒரு கொலாபு, கலர்லெஸ் லெப்டிஸ்டோட ஒரு கொலாபு, அப்புறம் களத்தூர் கண்ணம்மா கருத்து கண்ணம்மாவோட ஒரு கொலாபு. ரோஸ்ட் பாத்தீங்கன்னா மாரிதாஸ் வின் டிவி ரோஸ்ட் ஒன்னு, சூரஜ் சுந்தர்சி யூனிவர்ஸ் ரோஸ்ட் ஒன்னு, முத்தையா யூனிவர்ஸ் ஒன்னு, ரைஃப் ரஜினி என்டர்ட் பாலிடிக்ஸ் ரோஸ்ட் ஒன்னு. பாலிடிக்ஸ் சம்பந்தமாக பாத்தீங்கன்னா அம்பேத்கர் டாபிக் ஒன்னு, கம்யூனிசமும் நாடுகளும், ஆண்ட பரம்பரையும் ஜாதி அடுக்குமுறையும், ஆக்சுவலி இதை நம்ம பேசிட்டோம், ட்ரக் அடிக்ஷன், மீம் பேஜ் கிரியேட்டர்ஸ் அண்ட் தேர் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன், சட்டநாதன் வரைவு, கருணாநிதி ஒரு பார்வை, அப்புறம் எவல்யூஷன் ஆஃப் பேட் வேர்ட்ஸ், அதுலயே வந்து வயது வந்தவர்களுக்கு மட்டும் வார்த்தை என்பது வசவல்ல அந்த மாதிரி, ஹிஸ்டரி தாட் வெர்சஸ் ஆக்சுவல் ஹிஸ்டரி, கான்டெம்பரரி டீ அண்ட் பாலிடிக்ஸ், அப்புறம் காட்மேன் பார்ட் டூ, நீதி கட்சி ஹிஸ்டரி பார்ட் டூ. ஆக மொத்தம் 24 எபிசோடு பேலன்ஸ் இருக்காம்பா, எப்ப முடிப்பீங்கன்னு கேக்குறாங்க.
அது ஒண்ணும் இல்ல, அது போக இந்த சீசன்லயும் சொன்னது இப்ப இந்த சொன்னதையும் சேர்த்து லிஸ்ட் வச்சுக்க சொல்லுங்க. எஸ் சி சேகர் வீட்டுல எப்படி டானு பால் பாக்கெட் எடப்படி கேட்ட உடனே போட்டது, இந்த மாதிரி நாங்களும் உடனே அடுத்த சீசன்கள்ல வரும் சீசன்கள்ல இதெல்லாம் நாங்க கவர் பண்ணுவோம். எங்களுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கு, அது போக நாங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு இது பண்ணுவோம், பண்ணிடுவோம் கண்டிப்பா பண்ணிடலாம்.
அப்புறம் மனசாட்சி பி கே ஒருத்தர் கேட்டிருக்காரு, நாய் ஆஷிராமா டோபிராமா கக்காஷி இசாமி எப்ப நீங்க ஸ்பாட்டிஃபை கூட டீல் போடுவீங்க, கானாக்காரன் பொட்டியோட நிக்கலையா அவங்க வீட்டு?
அது தெரியுங்க, அது மனசாச்சிங்க, அதாங்க டீல் போட்டுருவோம், பேசிட்டு தான் இருக்கோம். ஸ்பாட்டிஃபை ஒரிஜி ஸ்பாட்டிஃபை டீம் வந்து ஆக்சுவலா நம்ம கூட
காராவுக்கு நீங்க சம்பளம் தர முடியும், இப்படியே எத்தனை நாளைக்கு ஓட்ட போறீங்க, காராவுக்கு எல்லாம் சம்பளம் தர மாட்டீங்களா, ஸ்பேஸ் மங்கீஸுக்கு எல்லாம் ஏதாவது காம்ப்ளிமெண்ட் எப்படி கொடுக்கறது, சீக்கிரம் வந்து ஸ்பாட்டிஃபை கூட பேசுங்க, பேசி ஒரு டீல ஒண்ணு
போடுங்க அப்படின்னு பண்ணிடலாம் மனசாட்சி. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த எபிசோட்ல இவ்வளவு தூரம் நம்ம கூட பயணம் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஆனா பேசும்போது ஒரு குரல் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆரம்பிக்கும் போது முடியும் போது வேற மாதிரி குரல் இருக்கு. நம்ம கக்காசில டயர்டாகி ஒரே அப்படியே ஒரு மாதிரி சர்க்கிளில் இருக்குது, அப்படியே எல்லாருக்கும் உங்களுக்கு உணர்வீங்க நினைக்கிற, பட் ஓகே. இருந்தாலும் இந்த சீசனுக்கான எண்டிங் நோட்டு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒவ்வொருத்தராக தொடர்ச்சியாக எண்டிங் நோட்டை கொடுங்க, அதே மாதிரி யாரெல்லாம் பேசணும்னு முன்னறிங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் பேசலாம், அவங்களுக்கான கலப்பம் அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது வரைக்கும் கூட வந்த பேசின அனைத்து கெஸ்ட்டுக்கும் நன்றி. என்னோட அது போக நான் என்னோட எண்டிங் நோட்டை லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், மற்றவங்களாம் வாங்க யார் ஃபஸ்ட்டு பேசணும் பேசணும். சரி ஓகே, டோபிராமா உங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன்.
இந்த சீசன்ல வந்து நிறைய எபிசோடு வந்து பிளான் பண்ணி பண்ணல, அது வந்து அன்பிளான்டா பண்ணது. அதனால வந்து நீங்க எதிர்பார்த்த எபிசோடுகள் நிறைய வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம். மற்றபடி கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். அடுத்த சீசன் வந்து சீக்கிரமா தொடங்கிடுவோம். பிளான் பண்ணபடி எல்லா முன்கூட்டியும் ஷெடியூல் போட்டுட்டு 20 எபிசோடு பிளான் பண்ணி அந்த பிளான் படி தான் அந்த எபிசோடு கரெக்டா வரும். நீங்க கேட்ட எல்லா எபிசோடும் அதுல இடம்பெற்றிருக்கும். அது போக இந்த கேப்ல வந்து யூடியூப்ல நிறைய விஷயம் பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்.
அந்த சீசன் 3 ஹேக்குக்கு அப்புறம் திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்து சீசன் 4 வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கு என்னுடைய சக தோழர்களுக்கு ஹாஷிரமா செஞ்சு, அப்புறம் டோபிராமா செஞ்சு, அப்புறம் கிசாமி, இவங்களுக்கு முதல் நன்றி. அதுக்கப்புறம் ஷோ எடிட்டர் காரா, நான் அந்த கரெக்ஷன்லாம் பண்ணி நடுவில் இங்கே மூச்சு விடுற சதம் கேட்குது, இதை கட் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவேன் இந்த இந்த செகண்டில், அதெல்லாம் பொறுமையா வந்து கட்
பண்ணிடுவோம்.
இந்த சீசன் 4 ரொம்ப மனசுக்கு நெருக்கமான விஷயம் அந்த டிஸ்கார்ட் சர்வர், நிறைய பேச முடிஞ்சு உங்களோடலாம். நேரமின்மையின் காரணமா சில நேரங்கள்லாம் ரொம்ப நாள்ல வராம இருப்பேன், திருப்பி வருவேன், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துப்பீங்க, அதுக்கு நன்றி. ஸ்பேஸ் மங்கீஸ்க்கும் அப்புறம் டிஸ்கார்ட் மெம்பர்ஸ்க்கு, இவங்களுக்கு அந்த டிஸ்கார்ட் கம்யூனிட்டிக்கு மெம்பர்ஸ் இல்லை டிஸ்கார்ட் கம்யூனிட்டிக்கே நன்றி. அப்புறம் நாங்கள் இந்த இந்த பிரேக் வந்து இப்போ நான் வெளிநாடு வந்துட்டாலும் தொடர்ந்து ஷுமியோட சேர்ந்து இணைஞ்சு பயணிச்சுட்டே தான் இருப்போம். இந்த யூடியூப்ல வந்து நிறைய கண்டென்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவும் வேணும். யூடியூப்க்கு வாங்க, நம்ம அந்த பிரேக் டைத்தை அங்கே வந்து செலவிடலாம். மற்றபடி ஃபாலோயர்கள் எல்லாருக்கும் தொடர்ந்து நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு நிறையா ஃபீட்பேக்கு அதெல்லாம் கொடுத்து மேலும் மேலும் எப்படி சிறப்பாக பேசலாம் அப்படின்ட்டு எங்களை வழி நடத்தக்கூடிய ஃபாலோயர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி அனைவருக்கும் நன்றி.
கிசாமே
ரைட்டா, இந்த சீசன் 3 ஹேக்குக்கு அப்புறம் சீசன் 4க்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக காராவும் காரா தான் ஃபர்ஸ்ட் எங்களை ஆரம்பித்து வாங்க நம்ம டிஸ்கார்ட் போயிடுவோம், டிஸ்கார்ட் சர்வர் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு டிஸ்கார்ட் சர்வர் ஆரம்பித்ததாகட்டும், அதோட ஸ்பெசிஃபிக் டிசைனிங் பர்பஸ் டிசைனிங் ஒர்க்கில் ஈடுபட்ட டெஸ்லாவாகட்டும், இந்த ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் என்னுடைய நன்றிகள். அதுக்கப்புறம் அதை ஃபுல் மார்ட்ஸாக இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கேன், ஸ்பேஸ் மங்கீஸ் 01, 04, 06, 16, 21, 42, அதுக்கப்புறம் இன்னும் சில நம்பர்ஸ் இருக்காங்க, அப்புறம் நிபுலா, இவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றிகள். ஏன்னா நாங்கள் பேசுறது வந்து நிறைய பேசுவோம், நிறைய ப்ரிசைஸாக வந்து கட் பண்ணும், ப்ரிசைஸாக எடிட் பண்ணும், இந்த சிக்கல் எல்லா இடத்துலையுமே இருக்கு. இதை பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. அந்த வேலையை எப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது காரா அண்ட் ஸ்பேஸ் மங்கி. இந்த சீசன்ல இருந்து ஸ்பேஸ் மங்கி 69 உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப அந்த தெய்வத்துக்கே மாறு வேஷமான ரேஞ்சில் உங்களுக்கு வந்துட்டு கோயில் கட்டி கும்பிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா இவன் கோயில் கட்டி கும்பிடணும்னு ஏத்திஸ்டா இருந்துட்டு பேசுறேனே நினைச்சேன்னா அது ஒரு ஃப்ரேஸ், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கார்ட் சர்வர் மேனேஜ்மெண்ட்லையும் சரி, குவாலிட்டி செக் டீம்னு ஒன்று இருக்கு, அவங்களோட வேலை இங்க வந்து அளப்பரிய வேலை. ஏன்னா மத்த எபிசோட்ஸோட இந்த கடைசி எபிசோடு வந்து நாங்களே பிளான் பண்ணாது எவ்வளவு நேரம்னு இது வரைக்கும் நாங்க பிளானே பண்ணல. சோ இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சு பர்ஃபெக்டா எடிட்லாம் பண்ணி வந்தாதான் தெரியும் எங்களுக்கே எவ்வளவு அது வந்து லென்த் இருக்கு அப்படின்னு தெரியும். அதை பார்த்துட்டு இருக்க ஸ்பேஸ் மங்கீஸ் எல்லாருக்குமே மிக்க நன்றி. குறிப்பா கடைசியா பார்த்தோன்னா பிரதர்ஸ், அதாவது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி இருக்கிற ஆசிரமாவும் கக்காஷி டோபிராமா இவர்களுக்கு பெரிய நன்றியை சொன்னோம். ஏன்னா பர்சனலா சில நேரங்கள்ல எப்போ இருந்தாலும் இன்கேஸ் ஏதாவது ஃபீல் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து கால் அடிக்கிறது ஆசிரமா கக்காஷி டோபிராமா. உடனே நம்ம அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வர்றது வந்து நம்ம டிஸ்கார்ட் சர்வருக்கு தான். ஏன்னா டிஸ்கார்ட் சர்வர்னா மட்டும் இல்லை அப்படின்னா எங்களுக்கு எனக்கே சில சமயம் வந்து எப்படின்னா டிப்ரெஷனுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். இவர்களால் தான் நாங்கள் எங்களுக்கு இவர்கள் அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.
இந்த சீசனில் இது வரைக்கும் பல நாட்களாக எங்களோட கண்ணை முடித்து ஒவ்வொரு வாரமும் இதையே தொழிலாக வச்சு மிக சிறப்பான உழைப்பை கொடுத்துருக்கேன். காரா வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். காராவுக்காக அனைவரும் வந்து ஒரு எங்கெல்லாம் இருக்கீங்களோ அந்தந்த நாட்டிலேருந்து லைட்டாக விட்டு முதலே கை தட்டுங்க. புரிஞ்சா இருந்தாலும் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ஸ்டாண்டிங் ஓவேஷனே கொடுங்க. திடீர்னு ஒரு பாரிஸில் ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல், பாரிஸ்னால் ஃப்ரான்ஸில் இருக்க பாரிஸில் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆகா சூப்பர் அப்படிங்கிறானா. ஆனால் அது தேவைதான், ஆனால் அதுக்கான அனைத்து டிசர்விங்கான கேண்டிடேட் அவர் தான். அது போக இந்த தடவை போன தடவை விட எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எபிசோட் போகிறதுக்கு காரை கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசுப்பா. அதான் போன தடவை விட ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த தடவை வந்து ஸ்பேஸ் மைக்கெலாம் இருந்ததால், அப்புறமா டிஸ்கட் மாதிரிலாம் இருந்தால கரெக்ட் தானப்பா?
ஆமாங்க,
ஆமாம். போன தடவைக்கு ஏன்னா இப்போ ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, ஆமாம், இந்த தடவை இந்த சீமான எபிசோடில் நல்ல வரவேற்பு அந்த டிஸ்டோபியன் எபிசோடுக்கு. அதுக்கு வந்து இவங்க கூட ஆக்சுவலாக உட்காந்து அந்த ஐடியாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், எல்லோரும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறது கூட இருந்தாங்க. நிறைய ஐடியாக்கள்லாம் தோணுச்சு. இது டக்குன்னு அவுட் ஆஃப் த ப்ளூ எடுத்த மேட்டர் இல்லை, நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணோம். அப்போ அதுக்கெல்லாமே நல்லா எப்போவுமே அந்த இடத்துல இருந்து நம்ம கூட சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், உங்களுக்கும் நன்றி. அப்புறம் டோபிராமா ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்கும் அவர் இல்லைன்னா என்னால் இது எதையுமே பண்ணியிருக்க முடியாது. அது வந்து இதில் பற்றி நான் திரும்ப பெருசாக திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கணும்ல, இருந்தாலும் எத்தனை தரனாலும் சொல்லுவேன். அதே மாதிரி கக்காஷியும் கிசாமியும் அவங்களோட தொடர்ச்சியான அவங்களோட என்ன சொல்கிறது கான்ட்ரிபியூஷன் வந்து மிகப்பெரிய அடுத்தடுத்து அடுத்த கட்டத்துக்கு தான் நம்மளோட பாட்காஸ்ட்டு நம்மளோட பிராண்ட் இமேஜையுமே கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்க, தொடர்ச்சியாக இந்த சீசன் முடிஞ்சாலுமே எல்லாருக்கூடையுமே நாங்கள் இணைஞ்சு இருக்கிறதா தான் எங்களோட பிளானு. அடுத்த பாட்காஸ்ட்டு சீசன் எப்போ வரும் இதெல்லாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் டிலேடாக வரலாம். எப்போ ஏதுன்றதா தகவல்லாம் இனிமேல் தெரிவிப்போம், அது என்றைக்கெல்லாம் தெரியாது. இனிமேல் தான் பேசி இந்த டோபி ரமன் சொன்ன மாதிரி உட்காந்து பேசி என்னென்ன எபிசோட்லாம் வருது, என்ன டேட் வருதுன்ட்டு முன்கூட்டி அறிவித்து சொல்லி செய்கிறது தான் அடுத்த பிளான். அன்பிளான்டாக இறங்குறதா இல்லை எடுத்துருவேன். ஸோ இந்த கேப்பில் ஸ்பாட்டிஃபைல கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே எங்களோட யூடியூபுக்கான லிங்க் இருக்கு. என்னக்காரா அதுல வந்து நீங்க அப்படியே பேசி அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா என்ன பண்றீங்க, நீங்க அப்படியே கீழே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வேற வழி தெரியல. எங்களுக்கு வந்து நீங்க யோசிக்காம சப்ஸ்கிரைபர் வேகமா ஏத்துறதுக்கு வழி என்ன பிரச்சனை? அதனால நீங்க நேரம் என்ன பண்றீங்கன்னா கீழே போய் கேட்டு அதுல வந்து ரெகுலரா நாங்க வந்து வீடியோஸ் போட்டு பல விதமான வீடியோக்களை பிளான் பண்றோம். நம்ம எப்பவுமே ரெகுலராக நீங்கள் எதிர்பார்க்குற ரோஸ்டாக இருக்கலாம். அது போக இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா போடுறதுக்கான பிளான் இருக்குது. எல்லா வேலையுமே பிரித்து பிரித்து பண்ண போகிறோம். ஸ்பேஸ் மங்கீஸும் இது கூட தொடர்ச்சியாக இயங்க போகிறாங்க. ஏன் இந்த ஏன்னா ஒவ்வொரு பாட்காஸ்ட் பிறக்கி கோடை விரும்ப மாதிரி ட்ரீட் பண்ணாமல் அதை வந்து யூஸ்ஃபுல்லாக ப்ராப்பராக பண்ணுறதுக்காக இதை பிளான் பண்ணிப்போம். ஆப்வியஸ்லி அதில் ஆட் ரெவன்யூ வரும். அந்த ஆட் ரெவன்யூ வச்சு டீமை டெவலப் பண்ணுறதுக்கு, இதனால வரைக்கும் ஒரு ரூபா எதிர்பார்க்காம வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரோஜனமாக இருக்க மாதிரி, அதே மாதிரி பிராண்டுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இது ஆட் ரெவன்யூ பயன்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். ஏன்னா பாட்காஸ்ட்லேருந்து பெரிய எந்த அமௌண்ட்டுமே இது வரைக்கும் எங்களுக்கு பெரிய அளவில் வந்து வந்ததே கிடையாது. அதனால யூடியூப் வந்து வெறும் வருமானத்துக்காக தான் தேர்ந்தெடுக்கிறீங்க, இல்லை இல்லை கண்டென்ட்டையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். அதனால கண்டென்ட் கொடுக்குறோம், எப்போ கூட கொடுக்குறோம், அதுக்கு ஒரு வருமானமும் வருதுன்னா கரும்பு திங்கிறது கூலி தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஆங்கிளில் அதை பார்க்குறோம். ஸோ தொடர்ச்சியாக உங்களோட சப்போர்ட் வேணும். அதே மாதிரி இந்த டிஸ்கார்டில் ஒரு கம்யூனிட்டியாக எங்கள் கூட தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. அதுக்காக டிஸ்கார்டுக்கான லிங்கையும் கார் ஆட் பண்ணிடலாம்ப்பா.
பண்ணிடுறேன்.
அதையும் அப்புறம் எங்களோட ரெடிட்டில் போயிட்டு ரெடிட்டில் எங்களோட இணைஞ்சிருங்க. எங்களோட அஃபீஷியல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே கீழே போடுறோம். ஏன்னா நிறைய ஃபாலோவர், நிறைய பேர் வந்து ஸ்பாட்டிஃபைல மட்டும்தான் எங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் பின்னாடி இப்படி ஒரு இன்டர்நெட்டில் இப்படி ஒரு ஆட்களாக இருக்கோம், அங்கெல்லாம் வரணுன்ட்டுலாம் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் கொடுக்குற அப்டேட்டும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் ஃப்ரைடே வரல, ஃப்ரைடே ஏன் வரலங்கிறதுக்கான விளம்பரம், தேர்ஸ்டே ஏன் வரல இந்த எபிசோட்னா அதுக்கான விளக்கம் எங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக் ட்விட்டர் ஹேண்டில் இருக்கும், அது உங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கான அதையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இனிமேல் யூடியூப் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகுது, ரெகுலராக கேமிங் வீடியோஸாக இருக்கலாம், அது வந்து சமூக நீதி சம்மந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் இருக்கலாம், ரோஸ்டாக இருக்கலாம், சினிமா விமர்சனமாக இருக்கலாம், சினிமா ஒரு படத்தையும் ஒரு இயக்குநரையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான சீரீஸ் வீடியோக்கெல்லாம் இருக்கலாம், ஸ்கிட்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே தொடர்ச்சியாக பண்ண போகிறோம். அதுக்கான முழு வேலைகளில் ஈடுபட போகிறோம். டோபிராமா ஓகே தானே, கரெக்டு தானே?
ஆ ஓகே தான், ஓகே.
ஆமாம், அதனால் முதல்ல திரும்பவும் சொல்கிறேன், கீழே இருக்க லிங்க்கில் போயிட்டு யூடியூப்னு போயிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிட்டு முடிஞ்சா ஒரு 10 பேரை இந்த ஸ்கீம்ல இன்னைக்கு சேர்க்குறீங்க. நாங்கள் வந்து சும்மி எம்எல்எம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், ட்ரையாங்கிள் ஸ்கீம். இந்த இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு 10 பேரை வந்து ஏ சேர்றா சப்ஸ்கிரைப் அமுக்குடா 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 அமுக்கு, அதனால சப்ஸ்கிரைப் அமுக்குன்னு சொல்கிறவன் தான் அதிக சப்ஸ்கிரைபோட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென் தத்துவம்.
அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணணும்.
ஆமாம், பெல் பட்டனை கிளிக் பண்ணுவோம்ப்பா. ஏப்பா என்னென்ன சொல்கிறாங்கப்பா? ஆமாம், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருங்க நண்பர்களே. அதுதான் ஸோ தொடர்ச்சியா இங்கிருந்து அங்கே தொடர்ச்சியா இணைப்புலேயே இருப்போம். அதுக்கப்புறமா கூடிய சீக்கிரம் சீசன் 5க்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும், தொடர்ச்சியா இணைப்புல இருங்க.
மெல்ல மீடைக்குமே இந்த நினைவுகள் கணமே தாய்வண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம், உறவுகள் பிரிவுகள் வருதே சில அழகிய வழிகளும் தருதே, போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம், ஓஹோ என்னை விட்டு செல்லும் உறவுகளே, ஓஹோ உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே, போய் வரவா அணிலாண்டி மீ அப்படியே கரெக்டா எங்க தலைவர் தலைவர் பாட்டை போட்டேன்.
ஆமா ஆமா ஆமா,
டோபிராமா டோபிராமா உங்க வால் தெரியுது பாருங்க.
என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரான்ற மாதிரி, என்னோட அடுத்த எய்ம் யூடியூப்.
தேங்க்ஸ் கட்டுங்க விஜய், கடன் அடைங்க அஜித்.
அதெல்லாம் கிடையாது, எஸ்விகே யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமை, எஸ்விகே யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனில்.
இவனுங்க எவ்வளவு வேணாலும் திட்டிக்கிட்டோம் விஜய், அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு அசிங்கமா வேணாலும் திட்டிக்கிட்டாலும் எனக்கு பேச தெரியாது. ஒரே ஒரு வாட்டி கெட்ட வார்த்தையில கேன கூதி சீமான்னு ட்ரெண்ட் பண்ணானுங்க, எனக்கு அன்னைக்கு இருந்தது பாருங்க சந்தோஷம்.
அது அங்க பாருங்க, நீங்க வேற எந்த அரசியல் நிலைப்பாடு இருக்கவங்கிட்ட கூட நீங்க நண்பரே இது சரியா அப்படின்ற மாதிரி பேசிடலாம், அவனுக்கிட்ட நீங்க பேச வச்சுக்க முடியாது.
யூடியூப் ஆரம்பிக்கிறோம், அடுத்த வருஷம் வந்து எஸ்விகே அவார்ட்ஸ்னு ஒன்னு ஆரம்ப போடுறோம்.
முதல்ல சப்ஸ்கிரைபர் 20,000 தாண்டுதான் பாரு, தாண்டு தாண்டு நம்பிக்கையோட ஆரம்பிப்போம்.
இதேதான் ஸ்பாட்டிஃபைக்கு
சொன்னேன் பாருங்க, எல்லாரும் நம்பிக்கையோட இருக்காங்க, அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவீங்களா நண்பர்களே? வாங்க
செய்வீர்களா?
ஏங்க இருங்க, நான் போய் கல்லறையில சபதம் பண்ண போறேன்.
எழுந்து வா உன் திசை எது தெரிந்தது,
யூடியூபுக்கு பாடுங்க நல்லா இருக்குங்க பாட்டு.
எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சு,
காரா பேசுப்பா, காரா போன தடவை பேசுறது இந்த தடவை நீ பேசுப்பா.
போனாட்டி பேசினாரு சரி, ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா, இந்த வாட்டி எவ்வளவு க்வெஸ்சன் வந்தது அவ்வளோ கொஸ்டினையும் ஸ்லாட் பண்ண எல்லா ஸ்பேஸ் மேக்கிங்களும் தேங்க்ஸ்.
அதுதான் எங்கள் காரம்
பாருங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி இருக்காரு. நைஸ், சரி சரி ஓகே ஓகே. வேற யாரும் இருக்கா, வேற யாரும் பேசணுமா?
டெஸ்லா பேசுப்பா, டெஸ்லா ஏதாவது சொல்லுமா?
ஆ டெஸ்லா
ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க, எல்லாமே ரொம்ப சூப்பராக நடந்துச்சு இந்த சீசனு. எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட்லாம் வந்துச்சு, எஸ்பெஷலி நம்ம இரும்பு பெண்மணி எபிசோட்லாம் ரொம்ப பிடிச்ச எபிசோடு எனக்கு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்த எபிசோட் அடுத்த சீசன் இன்னும் பேக் வித் அ பேங் மாதிரி நிறைய இதுவோட வரணும்னு. அப்புறம் ஸ்பாட்டிஃபை டீல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். டோபிராம
பங்கு கேட்குறான் பாருங்க, இப்பயே பங்கு கேட்குறான் பாருங்க, அவன் டீல் வந்து பங்கு கொடுறான்ற மாதிரி கேட்குறான். கேட்டு ஒரு இதுவா இங்க உங்க கூட சேர்ந்து கேக்குறது அது பெரிய சந்தோஷம். இது போதும் எங்களுக்கு, வேற எதுவும் வேண்டாம். உங்கள் அன்பு ஒன்றே போதும்.
இது உண்மையிலேயே நம்பர் ஒன் சொன்ன மாதிரி இதுவே போதும். ஆனா இருந்தாலும் நீங்க எங்களை எல்லாம் கம்பல் பண்ணி எங்க எல்லாருக்குமே ஒரு கேமிங் பிசி வாங்கி தருவீங்க எனக்கு தெரியும். இதுவே ஒரு பெரிய பேரின்பமா இருக்கு.
முதல்ல எங்களுக்கே கேமிங் பிசி இல்ல.
அப்புறம்
பாருங்க அவன் ஸ்பாட்டிஃபை டீல் போட்ட அப்புறமா ஏ படித்தர பாண்டி இத வச்சுக்கிட்டு என்னத்த பண்றதுங்கிற மாதிரி இருக்கு.
என்ன 50 ரூபா தர
வண்டியும் பெருசா இருக்கும் பரவாயில்லையாங்கிற மாதிரி இருக்கான் பேசியா. சரி சரி, ஓகே ஓகே. அருமை அருமை அருமை. அடுத்த சீசன்ல திரும்பவும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சும்மி வண்ண காவியங்கள் வழங்கும் பாட்காஸ்ட் சீசன் 4. வழங்குவோர் இளம் நாட்டின் 13 குடும்பங்கள்.
டாக்டர் ஆசிராமா, நம்ம இந்த சைபர்நெட்டிக்ஸ் எல்லாம் அவருக்கு இன்ஸ்டால் பண்ணியாச்சா? அவர் இதுல கண்ணுல
இந்த கிரோஷி ஆப்டிக்ஸ் MK4 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்.
ஓகே ஓகே
டாக்டர், தெரிஞ்சு கேலிப்ரேஷன் கரெக்டா தான் இருக்கு. 04 கேலிப்ரேஷன் கரெக்டா முடிஞ்சுச்சா?
கரெக்டா கரெக்டா பண்ணியாச்சு டாக்டர்.
அந்த அந்த இது டெல்டா வேவ்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்களா?
கரெக்டா பண்ணியாச்சு. சப்ஜெக்ட் இப்போ N0 நினைக்கிறேன்.
அது பெகாசஸ் டேட்டாலாம் அதெல்லாம் இது பண்ணியாச்சுல உள்ள?
அதுவும் கரெக்ட்டா பண்ணியாச்சு எல்லாமே. சரி, ஒரே நிமிஷம் மச்சான், நீங்க இப்ப ஸ்லோவா தெரிஞ்சு மச்சான், நீங்க அப்படியே ஸ்லோவா கண்ண தரங்க. இப்ப பொறுமையா உலகத்தை நீங்க பாக்குறீங்க. திரும்பவும் எப்படி தெரியுது உங்களுக்கு இப்ப கண்கள்?
என்னப்பா இது, ஒரே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மாதிரி தெரியுது.
வேற என்ன தெரியுது?
நம்பர்ஸ்லாம் வருது, யாரோ பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது, என்ன ஒண்ணும் புரியலையே.
டாக்டர் ராசிராமா, பேஷண்ட் பேர் வந்து கிரின்ஜ் மச்சான் இருக்கு லாக் ஷீட்ல. இப்போ என்ன என்ன பேர் வைக்கலாம்?
நோ 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 நோ, இப்போ சைபர் இன்டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அப்கிரேடட் வெர்ஷனா இருக்காரு. 04 அவரோட நியூ நேம் சொல்லுங்க.
வெல்கம் மச்சான், இனிமேல் நீங்க கிரின்ஜ் மச்சான் இல்ல, சைபர்க் மச்சான்.
என்ன ஒண்ணும் புரியலையே.
சாமுராய் வந்துட்டாரு.
Wake up, Cyber Mocha. We have a city to burn.
என்ன ஒன்றும் புரியலையே.